இந்த ராஜயோகத்துல வந்து நான் யார் அப்படின்றது தெரிஞ்சுக்க முடியும். நாம வந்து ஒரு அவேர்னஸ் வந்து நம்மளுக்குள்ள கிரியேட் பண்ணிக்கணும். உள்ளுக்குள்ள இந்த நான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆத்மா தூங்கிட்டு இருக்கு, அதை கொஞ்சம் எழுப்பி விடணும். நாம இந்த ராஜயோகத்தினுடைய சுப்ரீம் சோல் அப்படிங்கிறவர் ஹையஸ்ட், உலகத்திலே மிகவும் உயர்ந்தவராக இருக்கிறாரு. ராஜயோகத்தினுடைய மூன்றாவது ஆஸ்பெக்ட் வந்து என்னது அப்படின்னா, ஏன் வந்து இந்த அவேர்னஸ் அதாவது விழிப்புணர்வு அப்படிங்கிறது ஏன் ஏற்படணும், இது வந்து மாற்றம் ஏற்படக்கூடிய நேரம். இந்த மாற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பா எப்பவுமே இருக்கு, ஒரு செகண்ட் போல அடுத்த செகண்ட் கிடையாது, ஒவ்வொரு செகண்டும் மாற்றம் அப்படின்றது நடந்துகிட்டே இருக்கு. இப்ப முதல்ல வந்து சத்தியுகத்துல இருந்து திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம் கண்டினியூஸா மாற்றம் வந்துகிட்டே இருக்கு. இப்ப காலையில விடிகாலையில ஆரம்பிக்குது, காலை மதியம் மாலை இரவு அப்படின்னு வருது, அப்புறம் நைட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் பகல் வந்து ஆரம்பமாகுது. பிஎம் பிஎம் வந்து ஏஎம்மா மாறுது, காலை மாலையா மாறுது, அதே போல இரவு பகல் அப்படின்னு மாறுது. அதே போல இந்த கலியுகத்துல இருந்து சத்தியுகம் அப்படின்றது வந்துகிட்டே இருக்கும். அதே போல இன்னைக்கு வந்து உலகத்துல வந்து அதிகமான விகாரங்கள், தீய குணங்கள் நிறைஞ்சிருக்கு. இந்த ஒரு தீய குணங்கள் எல்லாமே கம்ப்ளீட்டா மாறிட்டு நல்ல தெய்வீக குணங்களாக மாறும். இந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன் நம்மளுக்குள்ள வந்து இந்த மாற்றம் ஏற்படுறதுக்கு ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரென்த் கூட நம்மளுக்கு வந்து தேவைப்படுது, அதாவது ஆன்மீக சக்தி. அதாவது அதை கொடுக்கக்கூடியவர் எல்லாத்த விட மிக உயர்ந்த ஆத்மாக்களின் தந்தையாக இருக்கக்கூடிய சிவ தந்தை. அவரால் மட்டும்தான் இந்த சக்தியை கொடுக்க முடியும். எப்ப நாம வந்து இறைவனோட நம்மளோட புத்தியோடைய கனெக்ஷன் வந்து வைக்கிறோமோ அப்ப அவர்கிட்ட இருந்து நம்மளுடைய சக்தியை வந்து வாங்க முடியும். இப்ப நடக்கக்கூடிய நேரம் வந்து ரொம்ப முக்கியமான நேரம். இந்த நேரம் வந்து நம்ம மாறியே தீரணும். அப்போ எப்ப வந்து அந்த உலகம் மாற்றம் வரும் அப்படின்னா, எப்ப நாம மாறுறோமோ அப்பதான் உலகம் வந்து மாறும். அதனாலதான் இந்த ஆர்கனைசேஷன்ல ஒரு முக்கியமான ஸ்லோகன் இருக்கு, சுய மாற்றமே உலக மாற்றத்திற்கு ஆதாரமாக இருக்கின்றது. இது வந்து என்னுடைய ஸ்லோகன். இப்போ சத்தியுகம் முடிச்சுட்டு உடனே கலியுகம் வந்துடாது, அது கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டேதான் வரும். சத்தியுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம் இந்த நாளுமே வந்து கிராஜுவலா கொஞ்சம் கொஞ்சமா அது வந்து மாறிட்டே வருது. எப்ப இந்த ஆத்மால சக்தி குறையுதோ அப்போ இந்த உலகமே மாறிட்டே வருது. ஆனா இப்ப வந்து ஆத்மால டோட்டலா சக்தி இல்லாத நேரத்துல நம்ம லாஸ்ட் ஸ்டேஜ்ல இருக்கிறோம். இந்த நேரத்துல சுயம் பரமாத்மா இந்த பூமிக்கு இறங்கி வந்திருக்கிறாரு. அவரு வந்து என்ன செய்யறாருன்னா, நம்மளுக்கு சக்தி கொடுக்கறாரு, நம்மள மாத்துறாரு. இப்ப வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த செயல்களோட, அதாவது லா ஆஃப் கர்மா அப்படின்னு அதனுடைய அர்த்தம் என்னது அப்படின்னா, செயல்களோட விதி என்ன, நம்ம என்ன செய்யறோமோ அதோட ரிசல்ட் என்ன ஆகும், அதை வந்து பத்தி நம்ம இன்னைக்கு கிளாஸ்ல பாக்க போறோம். இன்னைக்கு உலகத்துல வந்து மரணம் ஏன் ஏற்படுது அப்படின்றது தெரியறது இல்ல, செயல்களை பத்தி புரிய மாட்டேங்குது, ஏன் இப்படி நடக்குது, ஏன் அது நடக்குது, ஏன் இந்த மாதிரிலாம் நடக்குது, அந்த மாதிரிலாம் கேக்குறாங்க. என்ன நடக்குது, ஏன் நடக்குது, எனக்கு மட்டும் ஏன் நடக்கணும், இந்த மாதிரி பல கேள்விகள் வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க. இப்ப இறைவன் பூமிக்கு வந்திருக்கிறாரு, எல்லாத்துக்குமே ஆன்சர் சொல்றதுக்காக வந்திருக்கிறாரு. இறைவன் வந்து நம்மளுக்கு வந்து கர்மத்தினுடைய ஆழமான ரகசியம் வந்து நம்மளுக்கு சொல்லி கொடுக்கிறாரு. செயல்கள், கர்மம்னா செயல், செயலோட ஆழமான ரகசியம் சொல்லி கொடுக்கிறாரு. அது சிம்பிளான ஒரு விஷயமா என்ன சொல்ல, எளிமையாக சொல்லணும் அப்படின்னா, என்ன விதைக்கிறோமோ அது அறுவடை செய்வோம். என்ன நான் செய்யறேனோ அதுதான் நான் மீண்டும் எனக்கு கிடைக்கும். நான் வந்து மாம்பழத்தோட விதை விதைக்கிறேன் அப்படின்னா எனக்கு அவசியம் மாமரம் வந்து அது வந்து திரும்ப ரிட்டர்ன் கிடைக்கும். நான் ஆரஞ்சோட விதை போட்டேன் அப்படின்னா ஆரஞ்சோட மரம் தானே கிடைக்கும். நான் போட்டது ஆரஞ்சோட விதை, ஆனா எனக்கு வந்து மாம்பழம் வேணும் அப்படின்னு எதிர்பார்த்தா கிடைக்குமா? நான் என்ன விதைக்கிறேனோ அதுதான் அறுவடை செய்ய முடியும். இதுதான் வந்து கர்ம பிலாசபியோட எளிமையான ஃபார்ம். நான் என்ன செய்யறேனோ அது ரிட்டர்ன் நம்மளுக்கு கிடைக்குது. நான் யாருக்காவது துக்கம் கொடுக்கறேன் அப்படின்னா கண்டிப்பா நான் துக்கப்படுவேன். நான் வந்து யாருக்காவது சந்தோஷம் கொடுத்தேன் அப்படின்னா கண்டிப்பா நான் வந்து சந்தோஷமா இருப்பேன். அப்போ நான் வந்து சந்தோஷமா இருக்க விரும்புறேன் அப்படின்னா அப்ப நான் வந்து யாருக்கும் துக்கம் கொடுக்க கூடாது, நான் எல்லாருக்கும் சந்தோஷத்தை தான் கொடுக்கணும். இதுதான் லா. அப்ப இவங்க யாராவது ஏதாவது தவறு செஞ்சிட்டாங்க அப்படின்னா நான் அவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறது தவறு. ஏன்னா இந்த கர்ம பிலாசபி புரிஞ்சுக்கிறது ரொம்ப சாதாரண விஷயம் இல்ல, அது ரொம்ப ஆழமான விஷயம். ஒரு விதை போட்டு அது வந்து பழம் ஆகுறதுக்கு நடுவுல நிறைய கேப் இருக்கு. அதுக்கு நடுவுல பல விஷயங்களை ஃபேஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். முதல்ல வந்து ஒரு விதை போடணும் அப்படின்னா மண்ணு நல்ல மண்ணா இருக்கணும். ஃபர்ஸ்ட் எந்த மண்ணுல நான் வந்து அந்த விதை போட போறேன் அது ரொம்ப முக்கியம். அந்த மண்ணு வந்து கொஞ்சம் நல்ல மண்ணா இருக்கணும். ரெண்டாவது முதல்ல வந்து நாம போட போற விதையும் முதல்ல நல்ல விதையா இருக்கணும். ரெண்டாவது அந்த மண்ணு நல்ல மண்ணா இருக்கணும். சில இடத்துல வந்து பாத்தீங்கன்னா மணல் பாங்கான இடம் இருக்கும், சில இடம் வந்து பாத்தீங்கன்னா மலை பாங்கான இடம் இருக்கும். அப்ப அங்கெல்லாம் நான் விதைய போட்டுட்டு எனக்கு வந்து கிடைக்கணும், நல்ல பலன் கிடைக்கணும் எப்படி வரும்? அப்ப நான் போறதுக்கு முன்னாடி அந்த விதை நல்லா இருக்குதா அப்படின்னு பாக்கணும். ரெண்டாவது விஷயம் அந்த மண்ணு வந்து எப்படிப்பட்ட மண்ணு அதையும் நாம வந்து பாக்கணும். அப்புறம் அந்த நிலத்துல இப்ப உழவர்கள்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செய்யறாங்க இல்லையா, அவங்க எவ்வளவு வந்து ஹார்ட் ஒர்க் வந்து பண்றாங்க, ரொம்ப கடின உழைப்பு பண்றாங்க. அவ்வளவு கடின உழைப்பு பண்ணா கூட அந்த டைமும் நல்ல டைமா இருக்கணும். இப்போ சப்போஸ் வந்து நல்ல விதை இருக்கு, நல்ல மண்ணு இருக்கு, ஆனா அந்த காலம் வந்து நெல்லு போடக்கூடிய சீசன் வச்சுக்கோங்க. அப்ப நெல்லு வந்து விதைக்கக்கூடிய நேரத்துல நான் கோதுமை விதைச்சேன் அப்படின்னா அப்போ நம்மளுக்கு வந்து சரியா வராது. ஏன்னா கோதுமைக்கு நிறைய தண்ணி வந்து தேவைப்படாது, ஆனா நெல்லுக்கு வந்து நிறைய தண்ணி தேவைப்படுது. அப்ப அந்த கால அளவு கூட நம்ம வந்து பாக்கணும். முதல்ல விதை பாக்கணும், ரெண்டாவது நிலம் பாக்கணும், மூணாவது காலம். நல்ல விதை, மண்ணு நல்ல மண்ணு, டைமும் நல்ல டைமு. ஆனா நான் தண்ணியும் ஊத்தலன்னா நான் நெல்லு விதைச்சிட்டேன் ஆனா தண்ணியே வரல, மழையே வரல, ஏழை விவசாயிகள் இருக்கிறாங்க மழை வரல அப்படின்னா அவங்க கிட்ட தண்ணியும் ஸ்டாக் இல்ல அப்படின்னா அப்ப என்ன பண்ணுவாங்க? அதனால தண்ணி நீர் பாய்ச்ச அந்த பாசனம் அப்படிங்கறது கண்டிப்பா தேவைப்படுது. இப்ப தண்ணியும் பாய்ச்சிட்டீங்க, அதுக்கு அடுத்து அதுக்கு வந்து ப்ரொடெக்ஷன் வந்து பண்ணணும். ஏன்னா பல விதமான பூச்சிகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அனிமல்ஸ் மிருகங்களோ பறவைகளோ அத வந்து ஸ்பாயில் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால நாம அதுலயும் ரொம்ப கவனம் வந்து செலுத்தணும். அப்ப இவ்வளவு அட்டென்ஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த ஃப்ரூட்ஸ் வந்து வர ஆரம்பிக்கும். அது வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு பண்ணி கடைசியில பழம் வந்துருச்சு, ஆனா அந்த பழம் வந்து காயா இருக்கு அப்படின்னா அப்ப என்ன பண்ணணும்? அந்த காய கட் பண்ணி சாப்பிட்டா நல்லா இருக்குமா? அப்ப இவ்வளவு கஷ்டப்பட்டது இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணணும், அது வந்து காய் கனி ஆகுற அளவுக்கு. அப்ப எவ்வளவு நாம வந்து பொறுமையா இருக்கிறோமோ அந்த அளவுக்கு அந்த பழம் கூட நல்ல ஸ்வீட்டா மாறும். நம்ம காயிலேயே கட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதனுடைய ஸ்வீட்னஸ் அதுல இருக்காது காயில. அந்த இனிமை இனிப்பு தன்மை எப்ப வரும்னா அந்த பழம் ஆகுற வரைக்கும் வெயிட் பண்ணணும். அப்புறம் பழம் ஆயிடுச்சு அப்படின்னா அப்புறம் அதை எடுத்து சாப்பிட வேண்டியதுதான், சந்தோஷமா அதை வந்து சாப்பிடலாம். இப்ப வந்து நிறைய மக்கள் வந்து ஃப்ரூட்ஸ் வீட்டுல வச்சுட்டு இருப்பாங்க, ஆனா அது சாப்பிடுறதுக்கு அவங்க டைமே கிடையாது அப்படின்னு சொல்லி. இப்போ இந்த தென்னிந்தியால வந்து பாத்தீங்கன்னா நிறைய தென்னை மரம் எல்லாம் இருக்குது. ஆனா வட இந்தியாவில வந்து அவ்வளவு ஈஸியா வந்து இளநீர் எல்லாம் கிடைக்காது. கோகோனட் எல்லாம் பஞ்சாப் ராஜஸ்தான்ல எல்லாம் வந்து அவ்வளவு சீக்கிரம் இளநீர் கிடைக்காது. ஆனா சவுத் இந்தியால கேரளால எல்லா இடத்துலயும் வந்து இளநீர் வந்து கிடைக்குது ஈஸியா. ஆனா அத வந்து யாரும் கண்டுகிறதே இல்லை. அத அது பாட்டின காஞ்சிக்கே விழுந்து கிடக்குது, அத வந்து கேர்லெஸ்ஸா விட்டுறாங்க சவுத் இந்தியால. அப்போ ஃப்ரூட் ஆனதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும், நாமளும் சாப்பிடணும் மத்தவங்களுக்கும் கொடுக்கணும். இப்ப நாம சாப்பிடறதுக்கே டைம் இல்லை அப்படின்னா நம்மளால எப்படி மத்தவங்களுக்கு கொடுக்க முடியும்? அதனால அதை நீங்க சாப்பிடுங்க, அந்த டேஸ்ட் அனுபவம் பண்ணுங்க. அப்ப அதே போல இந்த சைக்கிள்ல வந்து பாத்தீங்கன்னா திரும்பவும் அந்த விதை வந்துடும். அப்ப அந்த விதைய என்ன பண்ணணும், நீங்க விதைச்சிங்க அப்படின்னா மீண்டும் அடுத்த மரம் வர்றதுக்கு அது வந்து ஆதாரமா இருக்கும். இதுதான் கர்ம பிலாசபிக்கு ஆதாரமா இருக்கு, நம்ம செய்யக்கூடிய செயலுக்கு ஆதாரமா இருக்கு. இப்ப நிகழ்காலத்துல என்ன நடந்துட்டு இருக்கோ இது வந்து கடந்த காலத்துல நான் என்ன செயல் செய்தனோ அதனுடைய பலன் தான் நிகழ்காலம். இப்ப என்ன அனுபவம் பண்றனோ இது ஒருவேளை போன பிறவியோட கர்மம் கூட இருக்கலாம். ஒரு பெரிய பணக்கார வீட்டுல ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா பிறக்கும் போதே அந்த குழந்தை பேர்ல $1,000,000 அது மாதிரி பைசா போட்டு வச்சிடுறாங்க அப்படின்னா, அப்ப அந்த குழந்தை வந்து எவ்வளவு பிறக்கும் போதே பணக்கார குழந்தையா பிறக்குது, எதுவுமே சம்பாதிக்கல. பிறந்த குழந்தைக்கு அவ்வளவு பைசா வருது அப்படின்னா அது போன பிறவியில அவ்வளவு நல்லது செஞ்சிருக்கு. இப்ப போன பிறவியில என்ன செஞ்சோமோ அதனுடைய ஆதாரத்துல இந்த பிறவியில நல்ல பணக்கார வீட்டுல போய் பிறப்பு வந்து கிடைச்சிருக்கு. சில இடத்துல பாத்தீங்கன்னா நல்ல பணக்கார வீட்டுல பிறவி கிடைச்சிருக்கு, ஆனா சில பேர் பாத்தீங்கன்னா ரொம்ப ஏழ்மையில கஷ்டப்படுறாங்க, சாப்பிடறது கூட சாப்பாடு இல்ல. ஆனா நாம வந்து என்ன நினைக்கிறோம், பிரசன்ட் மட்டும் பார்க்கும் பொழுது ஏன் இவங்க வந்து இவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படின்ட்டு நாம வந்து கடவுளே வந்து கொஞ்சம் கூட அவரை நீதி வழங்கல அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா வந்து உண்மையில என்னது அப்படின்னா இப்ப என்ன நடந்துட்டு இருக்கோ அதுக்கு காரணம் வந்து பாஸ்ட், என்னுடைய கர்மம் தான். போன பிறவியிலயோ அதுக்கு முன்னாடி பிறவியிலயோ என்ன செஞ்சேனோ அதனுடைய ஆதாரத்துல இப்ப நான் இருக்கிறேன். அப்ப இந்த பிறவில நான் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னா நான் கண்டிப்பா என்ன பண்ணணும், அட்லீஸ்ட் இந்த பிறவிலையாவது நம்ம நல்லது செய்யணும். இப்ப எவ்வளவு நல்லது செய்யறோமோ அப்போ அது அந்த அதை போய் ரீச் பண்ண முடியும். ஆனா அது ஒரே நாள்ல போய் ரீச் பண்ணவும் முடியாது. சில பேர் நீங்க பார்த்திருப்பீங்க, பிறந்தது வந்து ஏழை குடும்பத்திலயா இருக்கும், ஆனா அவங்க வந்து தன்னுடைய உழைப்பால முன்னேறி இருப்பாங்க, அந்த அளவுக்கு அவங்க வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணிருப்பாங்க. ஒரே வாழ்க்கையில நீங்க வந்து பாத்திருக்கலாம், பிறக்கும் போது வந்து ஏழ்மை குடும்பத்துல பிறந்து ஆனா வந்து நல்ல ஒரு உயர்ந்த லட்சிய அடைஞ்சு இருக்கிறாங்க லட்சியத்தை. சில பேர் பாத்தீங்கன்னா 60 வயசு 70 வயசா இருக்கும், ஆனா அவங்க ரொம்ப ஆரோக்கியமா இருப்பாங்க, அவங்களுக்கு எந்த கஷ்டமா இருக்காது. ஆனா ஒரு சிலர் பாத்தீங்கன்னா 30 வயசுல ஹார்ட் அட்டாக் வந்துடும், 30 வயசுல பிரச்சனை இருக்கு அவங்களுக்கு வந்து பக்கவாதம் வருது 30 வயசுல. அப்ப இந்த பிறவில அவங்க வந்து அதுக்காக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம இருந்திருக்கலாம், அதுவும் ஒரு காரணம் தான். இருந்தாலும் கர்மத்தினுடைய ஆதாரத்துலதான் அதெல்லாம் நடக்குது. இவ்வளவு சின்ன வயசுல இவங்க வந்து இந்த மாதிரி பெரிய பெரிய வியாதிகள் வருது. ஆனா சிலர் ரொம்ப வயசானவனாலும் ரொம்ப ஹெல்த்தியா இருக்கிறாங்க, ஆரோக்கியமா இருக்கிறாங்க. அப்ப நான் வந்து இந்த பிறவில என்ன செய்யறனோ அது நான் செய்யக்கூடிய செயலோட ஆதாரத்துலதான் கிடைக்குது. எனக்கு வந்து நல்ல ஹெல்த் இருக்கு, உடல் ஆரோக்கியம் இருக்குன்னா நான் கண்டிப்பா மத்தவங்களுக்கு சேவை பண்ணணும். அது வந்து நம்மளால பணமா கொடுக்க முடியலன்னா பரவாயில்ல, அதை நான் வந்து நாலேஜ் மூலமாகவோ அல்லது எண்ணங்களின் மூலமாக கூட ஹெல்ப் பண்ண முடியும். ஒரு பெரிய பணக்காரர் இருக்கிறாரு அப்படின்னா அவரு நினைக்கிறாரு, நான் வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு எனக்கு இந்த பழம் கிடைச்சிருக்கு, நான் ஏன் மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த டாடா இண்டஸ்ட்ரீஸோட ஓனர் ரத்தன் டாடா அவர் வந்து ஒரு முறை இந்த மாதிரி பேசியிருக்கிறாரு. இப்போ வந்து இந்த ரிலையன்ஸோட அம்பானி இருக்காரு, அவருக்கு நிறைய பைசா இருக்கு, அவரு வந்து ஏன் வந்து மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ண கூடாது ஆனா இந்த அம்பானி வந்து என்ன பண்றாரு, தனக்காகவே எல்லாத்தையும் ஸ்பெண்ட் பண்றாரு, மத்தவங்களுக்காக கொடுக்க மாட்டேங்கிறாரே அப்படின்னு சொல்றாரு. அது ஒரு பெரிய கேள்வியா எழுப்பப்பட்டது. ஆனா நாம வந்து கண்டிப்பா நம்மளுக்கு வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, பொறுப்பு அப்படின்றது இருக்கு. இப்ப நம்மளுக்கு நிறைய பைசா இருந்தா அது எல்லாம் எனக்குதான் வேணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இப்போ நம்மளுக்கு வந்து எவ்வளவு வீட்டுல வந்து ஷூஸ் இருந்தாலும் ஒரு பேர் ஷூ தான் போட முடியும், எவ்வளவு ட்ரெஸ் இருந்தாலும் ஒரு செட்டு ட்ரெஸ் தானே அந்த நேரத்துல போட முடியும். அதனால வந்து எவ்வளவு முடியுமோ எளிமையா வாழ்ந்துட்டு நம்முடைய எண்ணங்களை மட்டும் நம்ம வந்து ஹையஸ்டா வச்சுக்கலாம். சொல்றாங்க நீங்க வந்து செய்யக்கூடிய வேலை வந்து லோக்கலா நீங்க இருக்கிற இடத்துக்காக செய்யலாம், ஆனா உங்க மனசுல வரக்கூடிய எண்ணங்கள் குளோபலா இருக்கணும். அதாவது உலகத்தை சம்பந்தப்பட்ட எண்ணங்கள், பரந்த மனசோட நீங்க வந்து நினைக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நான் எனக்காக வாழக்கூடாது, நான் வந்து மனிதன் அப்படின்றது ஒரு சமுதாயத்துல வாழக்கூடியவங்க. அப்ப நாம எனக்காக மட்டும் வாழாம மத்தவங்களுக்காகவும் வாழணும். அதனால என்ன வேணுமோ அதெல்லாம் சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணுங்க, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் போன பிறவில அதான் இப்ப எல்லாம் கிடைச்சிருக்கு, அதனால நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன் அப்படியே இருக்கக்கூடாது. ஒரு உழவர் இருக்கிறாரு, அவர் வந்து நல்ல விவசாயம் பண்றாரு, நிறைய வருது, அது எல்லாத்தையும் யாருக்கும் நான் கொடுக்க மாட்டேன், எங்க நிலத்துல விளைஞ்சது எனக்குதான் சொந்தம் அப்படின்னு அவரை மட்டும் வச்சுட்டு இருக்க முடியுமா? அவங்க அவங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அதை எடுத்துட்டு மீதியை வித்துடுறாங்க இல்லையா? ஏன்னா அது எல்லாருக்கும் போய் சேருது. அது அதனால நாம வந்து உழைச்சி சம்பாதிச்சது நாமளே சாப்பிட்டுட்டோம் அப்படின்னா அதனால என்ன லாபம் இருக்கு? இப்ப நானும் வந்து ஒரு காலத்துல செஞ்ச நல்லதுக்காக இப்ப எனக்கு வந்து நல்லது கிடைச்சிருக்கு. இப்ப நான் நல்லது செஞ்சாதானே மீண்டும் நான் நல்லா இருக்க முடியும். அதனால இருக்கும்பொழுது நல்லது செய்யணும். இப்ப ஒரு மாமரம் எடுத்துக்கோங்க, அந்த மாமரத்துல பழம் வருது, மாம்பழம் வருது, அது பல வருஷத்துக்கு அந்த பழம் வந்துட்டே இருக்கு. அதாவது தாத்தா விதைச்ச விதைய பேரன்ட் சாப்பிட்டாரா? பேரன் விதைக்கல, போட்டதே தாத்தா, ஆனா அதனுடைய பலன் வந்து யாரு கிடைச்சது? பேரனுக்கு போய் கிடைக்குது. ஆனா இப்ப எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இவரே போட்டாருன்னா இவரே அனுபவம் பண்ணிடலாம். அந்த மாதிரி ஹைபிரிட் மேங்கோ ட்ரீஸ் எல்லாம் வந்து வந்திருக்கு, மாமரம் எல்லாம். ஒருத்தர் பார்த்தாரா, ரொம்ப வயசானவரு மாங்காய் விதை வந்து விதைச்சிட்டு இருந்தாராம். அப்ப யாரோ கேட்டாங்க, நீ இவ்வளோ வயசாயிட்டு இருக்கு, நீ இப்ப போய் விதை விதைக்கிற, இத வந்து உன்னால சாப்பிட முடியுமா? இப்ப வந்து விதைச்சாக்கா நீ இருப்பியா உயிரோட அப்படின்னு கேட்டாராம். அப்ப அவர் சொன்னாரா, என்னுடைய தாத்தா விதைச்சத இப்ப நான் சாப்பிட்டு இருக்கேன், இப்ப நான் விதைக்கிற இந்த மரத்தை என்னோட பேர பேத்திங்க சாப்பிடுவாங்க அப்படின்னு சொன்னாராம். அப்போ இது வந்து ஸ்தூலமான விதை, இத தாத்தா விதைச்சது பேரன் சாப்பிடுறாரு. ஆனா நம்மளுடைய கர்மா, அதாவது செயலோட ஆழமான ரகசியம் என்னது அப்படின்னா, நான் என்ன விதைக்கிறானோ அதைதான் நான் வந்து அனுபவம் செய்யறேன். இப்ப வந்து ஒரு பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல போனீங்க அப்படின்னா அங்க எல்லாத்துலயும் ஒண்ணு இருக்கும், என்னன்னா பை ஒன் டேக் ஒன் அப்படின்னு இருக்கும். ஒன்னு நீங்க வாங்குனீங்கன்னா ஒண்ணு ஃப்ரீயா கொடுத்துருவாங்களாம். அந்த மாதிரி எல்லாம் நிறைய ஷாப்ஸ்ல வந்து சேல் பண்றதுக்காக, அட்ராக்ஷன் பண்றதுக்காக அது மாதிரி எழுதப்பட்டிருக்கு. கஸ்டமர்ஸ் எல்லாம் கூப்பிடுறதுக்காக ஒரு ரெஸ்டாரண்ட்ல என்ன வெளில எழுதப்பட்டிருந்தது அப்படின்னா, நீங்க வந்து இந்த ஃபுட்ட சாப்பிடுங்க, நீங்க வந்து பே பண்ண வேணாம், உங்க கிராண்ட் சில்ட்ரன் வந்து பே பண்ணட்டும். கிராண்ட் சில்ட்ரன்றது அது பேரன் வந்து பே பண்ணுவாரு அப்படின்னு. ஒருத்தர் போனாராம், அதுல இருக்கிறது எல்லாத்தையும் சாப்பிட்டாராம். அப்ப பில்லு வந்துச்சான். அப்ப வந்து அவர் சொன்னாராம், நீ வந்து என்ன எழுதுறி என்ன சாப்பிடுறீங்களோ அது நீங்க பே பண்ண வேணாம், உங்க கிராண்ட் சில்ட்ரன் பே பண்ணணும் அப்படின்னு எழுதி இருக்கு, அதான் சாப்பிட்டேன் அப்படின்னாரா. அப்ப வந்து அந்த பில்லு வந்து கொடுத்தவர் சொன்னாரா, இது நீ சாப்பிட்ட பில்லு இல்லப்பா, உங்க தாத்தா சாப்பிட்ட பில்லு இது, அதுக்கு நீ பே பண்ணணும் அப்படின்னு சொன்னாராம். அதனால உங்க கிராண்ட் ஃபாதர் இங்க வந்திருக்கிறாரு, அதனால நீங்களும் வாங்கன்றதுக்காக தான் வெளில அப்படி போர்டு போட்டோம் அப்படின்னு அவரு சொன்னாராம். ஒரு கஸ்டமரை அட்ராக்ட் பண்றதுக்காக இந்த மாதிரிலாம் எழுதி வைக்கிறாங்க சில இடத்துல. ஆனா உண்மையில பாத்தீங்கன்னா நம்ம என்ன சாப்பிட்டாம அதுக்கு பில்லு வந்து நம்ம பே பண்ணி தான் ஆகணும். இது வந்து ஒரு அட்ராக்ஷன் பண்றதுக்காக கஸ்டமர்ஸ் இந்த மாதிரிலாம் எழுதி வச்சிருக்கிறாங்க. அதாவது ஒருத்தர் விதைச்சதை இன்னொருத்தர் வந்து அறுவடை பண்ணலாம். இது வந்து ஸ்தூலமான விஷயம், ஆனா சூக்ஷமமான விஷயம் என்னது அப்படின்னா, நான் என்ன விதைக்கிறேனோ அதை நான் தான் அறுவடை பண்ணுவேன். சில செயல்களுக்கு உடனே வந்து அதனுடைய பலன் கிடைக்குது, சில செயல்களுக்கு கொஞ்சம் லேட்டா பலன் கிடைக்குது. நீங்க வந்து சில விதை போடுறீங்க அப்படின்னா, இப்ப வந்து தக்காளி விதை போடுறீங்க, அப்ப வந்து உடனே தக்காளி வந்து அப்படியே வளருது, புதர் மாதிரி வளருது. அப்புறம் ஒரு ரெண்டு மாசத்துல அழகா வளர்ந்துருச்சு, அதுல இருந்து தக்காளி பழம் வந்து உங்களுக்கு கிடைக்குது. அதுவே மாம்பழத்தோட விதை போடுறீங்க, நீங்க வருஷம் ஃபுல்லா நீங்க அதுக்கு வந்து தண்ணி ஊத்தணும். தென்னை மரத்துக்கும் அப்படிதான், ரொம்ப நேரம் நாம வந்து தண்ணி ஊத்திட்டே இருக்கணும், அப்புறமாதான் வந்து அதனுடைய பலன் வந்து கிடைக்கும். ஆனா உடனே வந்து பலன் கிடைக்குது அப்படின்னா அது சீக்கிரம் முடிஞ்சிடும். ஆனா லேட்டா பலன் கிடைக்கிறது வருஷம் வருஷம் பலன் கிடைச்சிட்டே தான் இருக்கும். இப்ப மாமரமோ அல்லது தென்னை மரமோ வருஷம் வருஷம் பலன் கொடுத்துக்கிட்டே இருக்குது, ஆனா தக்காளி ஒரு முறை கொடுத்துட்டு அப்படியே காணாம போயிடுது. அந்த மாதிரி சிலது வந்து உடனே கிடைக்குது, சிலது கொஞ்சம் லேட்டா கிடைக்கும். லேட்டா கிடைக்குதே அப்படின்னு சொல்லிட்டு அவசரப்படக்கூடாது. அப்போ வந்து நான் என்ன செய்யறனோ அதனுடைய ரிசல்ட் வந்து ஒரு செகண்ட்ல கிடைக்குது, இது வந்து கொஞ்சம் லேட்டா கிடைக்குது. இப்ப நான் வந்து ஒரு கடற்கரைக்கு போறேன், அங்க வந்து தண்ணி இருக்கு, அங்க வந்து நான் வந்து கடல் தண்ணி ஓரமா ஈரப்பதமான மணல் இருக்கு, அங்க நான் வந்து ஒரு லைன் வரைகிறேன். ஆனா என்ன ஆகுது, அதை வந்து யாரும் மிதிச்சுட்டாக்கா நான் வரைஞ்சது காணாம போயிடுது. அதுவே வந்து ஒரு கல்வெட்டுல வந்து ஒரு லைன் வரைகிறோம் அப்படின்னா, அது வந்து ஒரு நாள் மட்டும் ரெண்டு நாள் மட்டும் அப்படி கிடையாது, வருஷம் ஃபுல்லா அந்த லைன் அப்படியேதான் இருக்கும். அது கல்லுல எழுதப்பட்ட அந்த லைன் வந்து பல வருஷம் ஆனாலும் அப்படியே இருக்கு. அதே போல நாம செய்யக்கூடிய செயல்கள் கூட, நம்ம ஏதோ இப்ப வந்து காத்துல ஏதாவது எழுதுறோம் அப்படின்னா என்ன எழுதுறோம் நம்மளுக்கே தெரியாது, அந்த மாதிரி சீக்கிரமா காணாம போயிடுது. சில செயல்கள் வந்து ஆழமா பிரிண்ட் ஆகுது. கர்மானா என்னது அப்படின்னா, எந்த ஒரு செயலுமே கர்மாதான். நீங்க சாப்பிடறதும் ஒரு செயல் தான், நடக்கிறதும் ஒரு செயல் தான், பேசுறதும் ஒரு செயல் தான், எல்லாமே வந்து செயல் தான். இந்த கர்ம பிலாசபி வந்து ஏன் வந்து புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குது, ஆனா உண்மையிலே அது வந்து ஈஸியான விஷயம்தான், ஆனா புரிஞ்சுக்கிறது கஷ்டமா இருக்கு. நம்மளுக்கு வரக்கூடிய நாம நினைக்கிற எண்ணங்கள், என்னோட ஃபீலிங்ஸ், எனக்கு வரக்கூடிய டென்ஷன், அது கூட எல்லாமே வந்து செயலோட ஆதாரத்துலதான் இருக்கு. என்னோட உள் மனசுல இருக்கக்கூடிய ஸ்டேஜ் எப்படி இருக்குதோ, மத்தவங்களோட ஸ்டேஜ் எப்படி இருக்கு, அதனுடைய ஆதாரத்துல கூட நம்மளோட செயல்கள் இருக்கு. எல்லாருமே மோஸ்ட்லி குடும்பத்துல இருக்கிறீங்க, நீங்க உங்க குழந்தைக்கு அட்வைஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அவர் செய்யக்கூடிய செயல் வந்து நல்லது இல்லை, நீங்க சொல்றீங்க நீ செய்யறது சரியில்லப்பா அப்படின்னு அட்வைஸ் பண்ணணும் நினைக்கிறீங்க, மகனே நீ செய்யறது சரியில்லை அப்படின்னு சொல்லணும்னு நினைக்கிறீங்க. ஆனா நீங்க சொல்ற அட்வைஸ உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க, அந்த நேரத்துல நீங்க சொல்லிட்டீங்க, நீங்க உங்களுடைய இன்டென்ஷன் வந்து நல்ல இன்டென்ஷன், என்னோட குழந்தை நல்லா இருக்கணும் அப்படின்ற எண்ணத்தோட சொல்ல வரீங்க. உங்களோட நோக்கம் சரிதான், ஆனா சொன்ன இடம் வந்து என்னது, உங்களுடைய நண்பர்களோட கூட. அப்போ அவர் வந்து மாறுவாரா? கண்டிப்பா மாற மாட்டாரு. அப்ப அவங்களோட சன் என்ன சொல்றாரு, நீங்க இந்த மாதிரி அட்வைஸ் தனியா சொல்ல வேண்டி தானே, அவ்வளவு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு எதிரில ஏன் வந்து சொல்லணும், அது வந்து எனக்கு அவருக்கு வந்து ரொம்ப இன்சல்ட் ஆயிடுச்சு அப்படின்ட்டு அவர் சொன்னாரு. அதனால வந்து ஏதாவது ஒண்ணு சொல்லு. அப்போ அந்த அப்பாவுக்கு வந்து குழந்தைக்கு அட்வைஸ் பண்ணணும்னா கூட கொஞ்சம் பொறுமை வேணும், ஏன்னா அவனோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் பொழுது அவர் வந்து சொன்னாருன்னா கண்டிப்பா அந்த பையன் வந்து கேட்க போறது கிடையாது. அப்ப கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு அவன் எப்ப தனியா இருக்கானோ அப்ப அவனுக்கு வந்து நீங்க அட்வைஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா அவன் வந்து மாறுவான். நான் வந்து யாருக்கும் துக்கம் கொடுக்கவே இல்லை. ஆனா அந்த ஆளு எப்ப பார்த்தாலும் நான் துக்கம் கொடுக்கறேன்னு அவரே நினைச்சுக்கிறாரு, அதுக்கு நான் என்ன பண்றது அப்படின்னு சில பேர் நினைக்கிறாங்க. அதே மாதிரி சில பேர் சொல்றாங்க, நான் யாருக்கும் துக்கம் கொடுக்கறதே இல்லைங்க, ஏன் அவங்க அப்படி நினைக்கிறாங்க நான் துக்கம் கொடுக்கறேன் அப்படின்ட்டு. நான் யாருக்கும் துக்கம் கொடுக்கறது இல்ல, ஆனா எல்லாரும் எனக்கு துக்கம் கொடுக்கறாங்க. நான் வந்து யாருக்கும் துக்கம் கொடுக்கல, ஆனா அவர் நினைச்சிட்டு இருக்காரு நான் துக்கம் கொடுத்துட்டு இருக்கிறேன் அப்படின்ட்டு. நான் யாருக்கும் துக்கம் கொடுக்கல, ஆனா நான் துக்கம் அடையறேன் அப்படின்னா அது வந்து எதனால? அப்ப கண்டிப்பா நம்ம வந்து துக்கம் கொடுக்காத டைம்ல அவரு நம்மளுக்கு துக்கம் கொடுத்துட்டே இருக்கிறாரு அப்படின்னா, அப்ப அதுக்கு காரணம் இந்த பிறவியோட கணக்கு இல்ல, வேற ஒரு பிறவியோட கணக்கு, அதனால அவர் கொடுத்துட்டே இருக்கிறாரு துக்கம். அப்படி அவரு துக்கம் கொடுக்கிறாருன்னா நீங்க எடுத்துக்காதீங்க. உங்களை வந்து நீ துக்கம் எடுத்துதான் ஆகணும்னு யாருமே போர்ஸ் பண்ண முடியாது. நீ துக்கம் எடுத்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்ல முடியாது. யாராவது உங்களை இன்சல்ட் பண்றாங்க, ரொம்ப தவறான வார்த்தைகளை உபயோகிச்சு திட்டுறாங்க, நீங்க இந்த காதல வாங்கி அந்த காதல விட்டுருங்க. அப்போ உங்களோட சுய மரியாதையில இருங்க, அதுக்கு எடுத்துக்கணும்னு அவசியமே கிடையாது. நீங்க ரொம்ப மோசம், நீங்க வந்து ஒரு முட்டாள் மாதிரி இருக்கிறீங்க, அது மாதிரி யாராவது சொன்னாக்கா உடனே ஃபீலிங்ஸ்ல வந்துடக்கூடாது. உங்களோட சுய மரியாதையில நீங்க இருங்க. அவங்க சொல்றவங்க சொல்லிட்டே போட்டோமே, நாம ஏன் அதை எடுத்துக்கணும்? நான் என்னோட செல்ஃப் ரெஸ்பெக்ட்ல இருக்கணும், சுய மரியாதையில இருக்கணும். எனக்கு வந்து சில பேர் வந்து என்ன பண்றாங்க, ஃபோர்ஸ் பண்ணி துக்கம் கொடுக்கறாங்க அப்படின்னா கூட துக்கம் எடுத்துக்கணும் அவசியமே கிடையாது. ஆனா நான் வந்து எப்படி இருக்கணும், ஒருவேளை எனக்குள்ள தவறு இருந்ததுன்னா நான் என்ன மாத்திக்கணுமே தவிர அதை நான் எடுத்துக்க கூடாது துக்கத்தை. ஆனா சில சமயங்கள்ல சில பேர் பொறாமையினால துக்கம் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அப்ப அவங்க வந்து ரொம்ப துக்கம் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க, உங்ககிட்ட எந்த தவறும் கிடையாது, அவங்க வேணும்னே துக்கம் கொடுக்கறாங்க அப்படின்னா இது ஏதோ ஒரு பிறவியோட கணக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நீங்க அதை எடுத்துக்காதீங்க, தானாவே அது செட்டில் ஆயிடும். நாம வந்து யாருக்கும் துக்கம் கொடுக்கல, அவங்க வந்து எல்லாருக்கும் சொல்லிட்டு இருக்கிறாங்க இவங்க என்ன துக்கம் கொடுக்கறாங்க துக்கம் கொடுக்கறாங்க அப்படின்னா. ஆனா உண்மையிலே நீங்க வந்து யார் மேலே எந்த விதமான தவறான எண்ணமோ கிடையாது அப்படின்னு நினைக்கிறீங்க. உங்களை பத்தி மத்தவங்க தப்பா நினைக்கிறாங்க, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்னா அது அவரோட செயல், அவரோட கருமா. அதுக்காக நீங்க ஃபீல் பண்ணணும் கஷ்டப்படணும்னு அவசியம் கிடையாது. சில சமயம் வந்து ஏகப்பட்ட டவுட்ஸ் மனசுல வருது. அப்போ ஒரு சிலர் செய்யறத பார்த்தாங்க நிறைய நெகட்டிவிட்டி நம்ம மனசுல வருது. இவங்க இவங்க எனக்கு துக்கம் கொடுப்பாங்க, இவங்க துக்கம் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. உண்மையில துக்கம் கொடுக்கறாங்க அப்படின்னா அது அவங்க செய்யற தப்பு, பாவம் செய்யறாங்க, அது கண்டிப்பா பலன் கிடைக்க போகுது அவங்களுக்கு. அதுக்காக நான் வந்து துக்கம் எடுத்துக்கணும்னு அவசியம் கிடையாது. நான் வந்து ஃப்ரீயா இருக்கணும், என்னோட மனசை லேசா வச்சுக்கணும் நானு. அப்ப என்னோட ஃபீலிங்ஸ் வந்து எப்படி இருக்கணும்னா நல்லதா இருக்கணும், தூய்மையான எண்ணங்கள் இருக்கணும். யாரு என்னை பத்தி என்ன சொன்னாலும் நான் துக்கம் எடுக்க கூடாது, மத்தவங்களுக்கும் துக்கத்தை கொடுக்க கூடாது. நான் வந்து சந்தோஷமா இருக்கணும், மத்தவங்களுக்கும் சந்தோஷத்தை கொடுக்கணும். சந்தேகமோ அனுமானம் பண்றதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நம்மளாவே தவறா நம்ம புரிஞ்சுக்கிறதோ இதெல்லாம் இருக்க கூடாது. அப்ப நம்மளுக்குள்ள என்ன நினைக்கிறோமோ அதுதான் நம்மள துக்கத்துல கொண்டுட்டு போகுது. துக்கப்படுறதுக்கோ சுகமா இருக்கிறதுக்கோ நம்மளுடைய எண்ணங்கள் தான் காரணமா இருக்கு. இப்போ இந்த செயல்கள் எப்படி வந்து நம்மளுடைய வாழ்க்கையை வந்து அஃபெக்ட் பண்ணுது, இப்ப அத வந்து நான் இன்னைக்கு பாக்க போறோம். இப்ப நம்ம எப்படி சத்தியுகம் திரேதாயுகம் துவாபரயுகம் கலியுகம் வரைக்கும் இறங்கி வந்துட்டோம். இப்ப மீண்டும் வந்து கலியுகத்துல இருந்து சத்தியுகத்துக்கு போகணும். அப்ப சத்தியுகத்துக்கு போகணும்னா என்ன பண்ணணும்? நாலு விதமான செயல்கள் இருக்கு, கர்மால நாலு விதமான எண்ணங்கள் இருக்கு. அது ஒண்ணு வந்து பாப கர்மன்னு சொல்றேன், இன்னொன்னு புண்ணிய கர்மம், அப்புறம் தர்மம், நல்ல செயல்கள் இருக்கு, பாவ செயல் புண்ணிய செயல் அப்படின்னு உலகத்துல சொல்றாங்க. ரெண்டே டைப் தான் இருக்கு, பாவம் புண்ணியம். பாபா என்ன சொல்றாரு அப்படின்னா பாவ செயல் புண்ணிய செயல் மூணாவது ஒண்ணு இருக்கு, அது வந்து அக்கர்மா. நாலாவது சத்து கர்மா. அக்கர்மா அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுக்கு பலனே கிடையாது. சத்து கர்மானா உயர்ந்த பலன். இந்த மாதிரி நாலு எண்ணங்கள் இருக்கு, நாலு விதமான செயல்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இறைவன் சொல்லி கொடுக்கிறாரு நம்மளுக்கு. சில பேர் வந்து பாவ கர்மத்தை பத்தி சொல்றாங்க, ஆனா அவங்களுக்கு வந்து பாவம்னா என்னன்னு கூட தெரிய மாட்டேங்குது. நான் யாருக்கும் பாவம் செய்யலப்பா, ஒரு பொய் சொல்றது, திருடுறது, கொலை செய்யறது, இதுதான் பாவம். இன்னைக்கு உலகத்துல வந்து பாக்குறோம் என்னெல்லாம் நடந்துட்டு இருக்குன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். எங்க பார்த்தாலும் பாவம் தான் நிறைஞ்சிருக்கு. அவங்க வந்து என்ன பாவம் செய்யறாங்களோ அதுக்கு வந்து ரிட்டர்ன் கிடைக்குது. அதுக்கு வந்து அவங்க வந்து பனிஷ்மெண்ட் அனுபவம் பண்ண வேண்டியதா இருக்கிறது. உண்மையிலே வந்து கொலை செய்யறதோ திருடுறதோ இது எல்லாமே தப்பு தான், இது பாவ செயல் தான். ஆனா இது மட்டும் பாவ செயல் கிடையாது. சில சொல்லுவாங்க பொய் சொல்றது தப்பு, உண்மைதான் பேசணும், அது அது கரெக்ட். இப்ப நாம வந்து பொய் சொல்றோம் அப்படின்னா உள் மனசுல நம்மளுக்கு ஒரு குற்ற உணர்வு வந்து ஏற்படும். நான் யாருக்காவது ஒரு பொய் சொல்லிட்டேன் அப்படின்னு வச்சுக்கோங்க, நான் அந்த மாதிரி சிச்சுவேஷன், நான் வந்து ஒரு உண்மைய மறைக்கணும், அதுக்காக நான் வந்து அந்த உண்மையை சொல்ல விருப்பப்படல, அதனால நான் வந்து பொய் சொல்லிட்டேன். உண்மை அப்படிங்கறது என்ன நடந்ததோ அது அப்படியே சொல்றது, அதுல வந்து எந்த விதமான எக்ஸ்பெக்டேஷன் எதுவுமே இல்லாம நடந்தத நடந்த மாதிரி சொல்றது உண்மை. ஆனா அந்த உண்மையை நான் மறைக்கிறேன் அப்படின்னா நான் கண்டிப்பா மாத்தி சொல்ல போறேன், அப்ப அதுக்கு பேர் என்னது, பொய். அப்ப அந்த பொய் சொல்றது ஒரு பாவம். இப்ப ஒரு குழந்தை வந்து பொய் சொன்னாக்கா நீங்க என்ன சொல்றீங்க, கோவம் வருது. ஏன்பா நீ இப்படி இப்படி பொய் சொல்ற அப்படின்ட்டு பையனை கேக்குறீங்க. ஆனா நம்ம நினைக்கிற மாதிரி இந்த பாவம் வந்து அவ்வளவு ஈஸி கிடையாது. இப்ப நாம வந்து பொய் சொல்றது தப்பு அப்படின்னு நம்ம சொல்றோம், சில சிச்சுவேஷன்ல பொய் சொல்றது நல்ல விஷயமா இருக்கு. இப்ப நீங்க உண்மை சொன்னீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, அது வந்து என்ன ஆகும்னா இதோட ஒரு பெரிய பாவம் வேற எதுவுமே கிடையாது. அப்படி ஒரு சிச்சுவேஷன் ஏற்படும் உண்மை சொல்லிட்டீங்கன்னா, அதனால மத்தவங்களுக்கு ரொம்ப துக்கம் ஏற்படும். அப்ப அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நீங்க பொய் சொல்லிதான் ஆகணும், அப்ப அது வந்து பெரிய தப்பு கிடையாது. அந்த நேரத்துல ஒரு டாக்டர் வந்து டயக்னோஸ் பண்றாரு ஒரு பேஷண்ட். அப்ப அவருக்கு தெரியுது இந்த பேஷண்ட் கேன்சர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அவருக்கு அவரு டயக்னோஸ் பண்ணி கண்டுபிடிச்சிட்டாரு. இப்போ அந்த பேஷண்ட் வந்து கேக்குறாரு, டாக்டர் எனக்கு கேன்சரா அப்படின்னு கேக்குறாரு. ஆனா டாக்டருக்கு தெரியும் அவருக்கு உண்மையில கேன்சர் தான் அப்படின்னு. அப்ப டாக்டர் வந்து அவர்கிட்ட சொல்லிட்டாருன்னா என்ன ஆகும், அவரு கேன்சர்ல சாக மாட்டாரு, ஹார்ட் அட்டாக்ல செத்து போயிடுவாரு. உண்மை சொல்லியிருந்தாருன்னா அப்ப, ஆனா டாக்டர் உண்மை சொல்லல, அவர் என்ன சொல்றாரு, இல்லப்பா ஒன்னும் இல்ல சரியாயிடும் ஒன்னும் இல்ல அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா முதல்ல நம்ம வந்து ஒரு அட்மாஸ்பியர் வந்து கிரியேட் பண்ணணும், அதுக்கப்புறம் கூட அந்த உண்மை கூட சொல்லலாம், அப்புறமா சொல்லலாம். அப்போ எடுத்த எடுப்புல சொன்னா அவர் ஹார்ட் அட்டாக் வந்தா என்ன ஆகுறது, சில பேர் வந்து ஆக்சிடென்ட் அதுல வந்து செத்து போயிட்டாருன்னு வச்சுக்கோங்க, அவங்க ஒய்ஃபுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கறாங்க அப்படின்னா அவங்க ஒய்ஃபுக்கு வந்து இம்மிடியேட்டா வந்து அவர் ஆக்சிடென்ட்ல செத்துட்டாருன்னு சொல்ல மாட்டாங்க. என்ன சொல்லுவாங்க, மெதுவா மெதுவா தான் சொல்லுவாங்க, அவர் கொஞ்சம் சீரியஸா இருக்கிறாரு, ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறாரு, வாங்க அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. கொஞ்சம் கொஞ்சமா ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, அதுக்கப்புறமா வந்து சொல்லுவாங்க அது வந்து அவர் இறந்துட்டாரு அப்படின்னு. அப்ப இது வந்து பொய்ன்னு சொல்ல முடியுமா? ஏன்னா இம்மிடியேட்டா நாம உண்மையை சொல்லிட்டோம்னா அந்த அம்மா செத்தே போயிட்டாக்கா, அதுக்கு யாரு காரணம்? அதனால நல்ல ஒரு இன்டென்ஷனோட, நல்ல ஒரு மோட்டிவோட நம்ம உண்மையை சொல்லாம இருக்கிறது கூட நல்லதுதான். உண்மையிலே அது வந்து உண்மை கிடையாது, பொய் தான் சொல்றோம், உண்மையை மறைக்கிறோம், ஆனா அது வந்து ஒரு நல்லதுக்காக. ஆனா உண்மையிலே வந்து உண்மைங்கிறது என்ன, இது வந்து ஆன்மீகமா பார்க்கும் பொழுது உண்மைன்றது என்ன? நான் வந்து ஆத்மா, முழு நாளும் நான் வந்து உடல் உணர்வுல இருந்துட்டு நான் நான் அப்படிங்கிற அந்த அபிமானத்தோட நான் இருக்கிறேன், ஈகோவோட இருக்கிறேன் அப்படின்னா, எவ்வளவு முறை நான் வந்து என்னோட ஈகோவை காட்டுறனோ நான் அப்படின்றது, இது எல்லாம் தான் உண்மையிலே பாவத்துல கணக்குல போய் சேரும். தயை, அதாவது ஈகோ அபிமானம் அப்படிங்கிறது பாவத்தனுடைய ஆதார். அப்போ முத முதல்ல செஞ்ச அந்த பாவத்தினுடைய ஸ்டார்டிங் வந்து என்னதுன்னா ஈகோ. ஈகோ இருக்கிறதுனாலதான் பாவம் செய்யவே செய்யறாங்க. ஒரு குழந்தை ஒரு கிளாஸ உடைச்சிருச்சு, நல்ல காஸ்ட்லியான ஒரு கிளாஸ், அத அவங்க அம்மா பாக்கல. அவங்க அம்மா அப்புறம் பாக்குறாங்க, அந்த அதை உடைச்சிட்டு குழந்தை அங்க விளையாடிட்டு இருக்கு. அப்ப அந்த அம்மா கேக்குறாங்க, அவங்க அந்த பிளவர் வாஸ் அந்த மாதிரி ஏதோ வச்சிருக்கிறாங்க, அதை உடைச்சிருச்சு. அப்ப அந்த அம்மா கேக்குறாங்க, நீ அப்ப உடைச்ச அப்படின்னு. அந்த குழந்தை ஆமான்னு சொன்ன உடனே ஒரே அடி கிடைக்குது அந்த குழந்தைக்கு. அது ரொம்ப கோபமா சொல்றாங்கல்ல, நீயா உடைச்ச அப்படின்ட்டு ரொம்ப கோபமா கேக்குறாங்க. அத வந்து கையை வேற ஓங்கிட்டு கேக்குறாங்கல்ல, ஆமான்னு சொன்னாக்கா அடி கடிச்சிடும். அப்ப அந்த குழந்தை என்ன சொல்லும், அதுக்கு பயம் வந்துடும் அந்த குழந்தைக்கு. அது சொல்லுது, ஐயோ நான் உடைக்கலம்மா அப்படின்னு சொல்லிடுது. அப்போ பொய் சொல்ல ஆரம்பிக்குது, எதுக்காக, தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக. ஆனா உண்மையிலே அந்த அம்மா ஒரு அன்பா கேட்டிருந்தாக்கா அந்த குழந்தை என்ன பண்ணிருக்கும், ஆமா நான் தான் உடைச்சேன் அப்படின்னு உண்மையை சொல்லியிருக்கோம். அது ஆமா உடஞ்சத திருப்பி சரி பண்ண முடியுமா, உடஞ்சது உடஞ்சதுதான் ஓகே அப்படின்னு விட்டுடணும். அதுக்காக குழந்தை எதுக்கு அடிக்கணும். இப்ப நம்மளுக்கு கோபம் வருது அப்படின்னா அது அந்த குழந்தை போய் சொல்லிடுது, இல்லம்மா நான் உடைக்கலன்னு சொல்லிடுது. உடனே அடிச்சிட்டோம் அப்படின்னா, அப்போ சரி ஒரு குழந்தை உடைச்சிருச்சு, அது செஞ்சது தப்புதான், அது இல்லன்னு சொன்னது அதை விட தப்புதான். இருந்தாலும் அந்த கோபத்தை காட்டுறது நல்லதா, அது புண்ணியமா, அது கோபத்தை காட்டுறது உண்மையில அடிக்கிறது. அந்த குழந்தைய பொய் சொல்ல வச்சது ஒரு தப்பு, அடிச்சது ரெண்டாவது தப்பு. அது மாதிரி டபுள் மடங்கு தப்பு அந்த அம்மா செஞ்சிடுறாங்க. அந்த குழந்தை ஆமா நான் அந்த அம்மா செஞ்சேன் சாரி அப்படின்னு சொல்லிடுச்சு அப்படின்னா அது முடிஞ்சிச்சு. இப்ப ஒரு டிவில வந்து குழந்தைங்க வந்து மிக்கி மவுஸ் ஜோக்ஸ் எல்லாம் பாத்துட்டு இருப்பாங்க. அப்ப மிக்கி மவுஸோட ஸ்டோரி வந்து பாத்துட்டு இருந்தாங்க. அந்த மிக்கி மவுஸ் வந்து என்ன பண்ணுது, கிளாஸ் ஒரு டம்ளர்ல வந்து பால் இருக்கு, அதை குடிச்சிட்டு வச்சிட்டு டேபிள்ல உட்காந்துட்டு இருக்கு, ஏதோ படிச்சிட்டு இருக்கு. அப்ப அந்த கீழே வந்து ஒரு டாக் இருக்கு, அது இப்படி எழுந்துக்குது. அப்ப வந்து என்ன நடக்குது அப்படின்னா, அந்த டேபிள் வந்து கீழே டேபிள் மேல இருந்த அந்த மில்க் வந்து கீழே விழுந்துருச்சு. அப்ப அவங்களுக்கு வந்து ரொம்ப கோபம் வந்துருச்சு, இந்த டாக் ஓடி போயிடுச்சு. உடனே மிக்கி மவுஸ் போகுது, இன்னொரு கிளாஸ் தண்ணி, அதாவது இன்னொரு கிளாஸ்ல மில்க் எடுத்துட்டு வருது, பால் எடுத்துட்டு வந்து உட்காந்து திரும்பவும் படிச்சிட்டு இருக்கு நியூஸ் பேப்பரை. திரும்பவும் அதை மறந்துருச்சு அங்க வந்து மில்க் இருக்கு அப்படின்ட்டு. அதுக்கு வந்து கொட்டாவி வருது. அப்போ அது ஸ்ட்ரெச் பண்ணுது. அப்போ வந்து அது தெரியாம கிளாஸ் மேல பட்ட உடனே கீழே விழுந்துருச்சு. அப்ப அந்த டாக் பாக்குது, இந்த முறை உன்னோட ஃபால்ட்டு, இது இந்த முறை என்னோட ஃபால்ட் இல்ல அப்படின்னு அந்த டாக் நினைக்குது. முதல்ல வந்து விழுந்தபோது மிக்கி மவுஸ் வந்து அந்த டாகை திட்டுச்சு, இந்த முறை இதுவே தான் தட்டி விட்டுச்சு. அப்ப மத்தவங்க தவறு செஞ்சாக்கா நாம அவங்கள தட்டி கேட்டுறோம், அதே தவிர நாம செஞ்சோம்னா நம்மள நாம திட்டிக்கிறோமா? உடனே நாம எக்ஸ்கியூஸ் சொல்ல ஆரம்பிக்கிறோம், ஐயோ நான் வந்து இந்த கையை வந்து இப்படி செஞ்சதுனால இப்படி ஆயிடுச்சு, அந்த மாதிரி நம்மளுக்கு நம்மளே எக்ஸ்கியூஸ் கொடுத்துக்கிறோம். ஆனா நாம வந்து நான் செஞ்சது தவறுதான் அப்படின்னு சொல்லிட்டு நாம வந்து ஒத்துக்கிறது இல்ல. இதே தவிர மத்தவங்க செஞ்சா உடனே கோபம் வருது, அவங்களை திட்டிடுறோம். அத மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து புரிஞ்சுக்காம இருக்கிறோம். ஃபர்ஸ்ட் இந்த பாவம் செய்யறதுக்கு முக்கியமான விஷயம் நான் அப்படின்னு அந்த பாடி கான்சியஸ் தான். எல்லா பாவத்துக்கும் ஆதாரம் நான் தான், நான் அப்படின்னு நினைக்கிற அபிமானம். அனைத்து தவறுகளுக்கும் காரணம் நான் அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த அபிமானம். இப்போ ஒருத்தவங்க வந்து திருடுறது தவறு, ஏன்னா திருடுனா ஜெயிலுக்கு போனோம், சிறைக்கு அனுப்புறாங்க திருடுறவர்களை. ஆனா டெய்லி நாம திருடிட்டே இருக்கிறோம், அது தெரியுமா? எப்படி நாம பூமிக்கு வரும்போது ஏதாவது கொண்டுட்டு வந்தோமா? ஒரு குழந்தை பிறக்கும் போது கையில ஏதாவது எடுத்துன்னு வந்திருக்கா, இல்ல போகும்போது ஏதாவது எடுத்துன்னு போதா? கை வந்து வெறும் கையோட தான் போகுது, சரீரை விட்டுட்டு போகும்போது வெறும் கையோட தான் போறோம், வரும்போது ஒண்ணுமே எடுத்துட்டு வரல. ஆனா இப்ப இருக்கிற பொருள் மேல ஏன் எவ்வளவு அட்டாச்மெண்ட்? எவ்வளவு ஒரு நாள் காலையில இருந்து நைட்டு வரைக்கும் என்னோட இது என்னோட இதுன்னு எவ்வளவு அட்டாச்மெண்ட் நம்ம சொல்றோம், எவ்வளவு பொசசிவ்னஸ் இருக்கு, எவ்வளவு அட்டாச்மெண்ட் இருக்கு, எவ்வளவு முறை நான் அப்படின்னு நான் சொல்றேனோ, இது எல்லாமே வந்து பாவத்தினுடைய கணக்கு தான். ஒன்னு நான், ஃபர்ஸ்ட் கேட்டு நான், ரெண்டாவது என்னுடையது. ஏதாவது கொண்டுட்டு வந்தோமா நாம இந்த உலகத்துல வரும்பொழுது? போகும்போது என்ன எடுத்துட்டு போறோமா? இன்னைக்கு இருக்கிறார, இன்னைக்கு இருக்கிறார நிறைய அழகழகான ட்ரெஸ் எல்லாம் வச்சிருக்கிறாரு, நாளைக்கு அவர் சரீரை விட்டுட்டாருன்னா அந்த ட்ரெஸ் வேற யாராவது யூஸ் பண்றாங்க. ஒரு தாத்தா கட்டின வீடு, ஆனா அவரு இல்ல இப்போ, அவர் கட்டி முடிச்சாரு ஆனா இறந்துட்டாரு, ஆனா அனுபவம் பண்றது அவங்க பேர பேத்திங்க தான். அது மாதிரி நாம என்ன செய்யறோம், எது நாம எடுத்துட்டு வந்தோம்? நான் வரும்போதும் ஒண்ணு எடுத்துட்டு வரல, போகும்போதும் எதுவும் எடுத்துட்டு போக போறது கிடையாது. அப்படி இருக்கும்பொழுது இந்த உலகிய பொருட்கள் மேல எனக்கு ஏன் அட்டாச்மெண்ட், ஏன் பேராசை, ஏன் வந்து இதெல்லாம் இருக்கு? நான் வந்து திருடல அப்படின்னு நான் சொல்றேன், அப்போ என்னோட இது அப்படின்னா நான் வரும்போது எதை எடுத்துட்டு வரல, எப்படி இது என்னோட இது நான் சொல்ல முடியும்? அப்ப நான் இன்டெரக்டா நான் திருடுறேன்னு தான் அர்த்தம் ஆகுது. ஒரு பறவை ஒண்ணு இருக்கு, அது ஒரு கிளையில உட்கார்ந்துட்டு இருக்கு மரத்துல, ஐயோ என்ன காப்பாத்துங்க, என்ன வந்து இந்த மரத்துல இருந்து விடுதலை கொடுங்கன்னு அது கத்திக்கிட்டே இருக்குது. ஆனா அதுக்கு ரெக்கை இருக்கு, நல்ல பறவை, பறக்கக்கூடிய பறவை தான். அது மரத்தை கெட்டிமா பிடிச்சிட்டு எனக்கு வந்து விடுதலை கொடுங்க, நான் எப்படி கொடுக்கறது? அது கை காலை விடணும்ல, அப்பதானே அது வந்து பறக்க முடியும், அதுக்கு அப்பதானே சுதந்திரம் கிடைக்கும். அதே மாதிரி அந்த பறவை பண்ற மாதிரியே நாம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், பாண்டேஜ்ல போய் பிடிச்சிட்டு இருக்கிறோம். பிடிச்சிட்டு என்ன கேக்குறோம், என்ன வந்து காப்பாத்துங்க, எனக்கு ஃப்ரீடம் கொடுங்க அப்படின்னு கேக்குறோம். அப்ப நாம சுதந்திரம்ன்ற பேர்ல நாம போய் மாட்டிக்கிட்டோம் எதுலயே. சில பேர் நினைக்கிறாங்க நான் வந்து சுதந்திர பறவை, நான் என்ன நினைக்கிறனோ செய்வேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால குடிக்கிறாங்க, சிகரெட் பிடிக்கிறாங்க, அந்த மாதிரி தவறான இடத்துக்கு எல்லாம் போறாங்க, என்ன செய்யக்கூடாத எல்லாமே செய்யறாங்க, கேட்டா சுதந்திர பறவைன்னு சொல்றாங்க. உண்மையில அவங்க சுதந்திரம் இல்ல, அவங்க கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்றாங்க, அடிமை ஆகுறாங்க. ஒருத்தர் ஸ்மோக் பண்றாரு அப்படின்னா முதல்ல அவர் வந்து என்ஜாய் பண்றாரு, அந்த சிகரெட்டோட சைஸ் 3 இன்ச்சு தான், 6 feet ஹைட்டா இருக்கக்கூடிய மனிதனை அந்த 3 இன்ச் சிகரெட் அடிமையாக்கிடுது. இத்தனோட சிகரெட் இவ்வளவு பெரிய ஆளை அடிமையாக்கிடுது பாருங்க. முதல்ல நினைச்சாரு நான் ரொம்ப சுதந்திர பறவை, என்ன கேக்கிறதுக்கு ஆளே கிடையாது அப்படின்ட்டு. ஆனா கொஞ்ச நாள் என்ன நடக்குது, அந்த ஃப்ரீடம் கூட ஒரு பாண்டேஜ்ல போய் முடியுது, அந்த சுதந்திரம் கூட ஒரு சிகரெட்டுக்கு அடிமை ஆகுறாரு. அது பேரு சுதந்திரமா? அத ஒண்ணு வந்து நீங்க வந்து எவ்வளவு பெரிய பாண்டேஜ் இருந்தாலும் நீங்க நல்லவங்களா இருக்கிறீங்க. இப்ப காலையில எழுந்துக்கணும், காலையில எழுந்துக்கிறது உடலுக்கும் நல்லது, மனசுக்கும் நல்லது, எல்லாத்துக்கும் நல்லது. எனக்கு வந்து சுதந்திரம் இருக்கு, நான் எழுந்துக்க மாட்டேன் அப்படின்னு நாமளா ஒரு நான் ஏன் பியூர் ஃபுட்டு சாப்பிடணும், நான் எந்த ஹோட்டல்ல என்ன சாப்பிடணும் நினைக்கிறேனோ அதை சாப்பிடுவேன், நான் சுதந்திர பறவை அப்படின்னா நான் வந்து எனக்கு நானே ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணணும், நான் என்ன சாப்பிடணும், என்ன சாப்பிடக்கூடாது, நான் இது சாப்பிடக்கூடாதுன்னு நினைச்சேன்னா அதை ஸ்டாப் பண்ணணும். இப்ப நம்ம வந்து வண்டி ஓட்டுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், கார் ஓட்டுறாங்க, அவருக்கு வந்து ரோடை எடுக்கதான் சொந்தம் நினைச்சிட்டு ஓட்ட முடியுமா? அவங்க வந்து அந்த விதிமுறைகளை செய்யணுமா செய்யக்கூடாதா? ரைட் டைரக்ஷன் போறதுக்கு பதிலாக லெப்ட்ல போக முடியுமா? போலீஸ்காரங்க சும்மா இருப்பாங்களா? அமெரிக்கால வந்து ரைட் சைட்ல போனோம், இங்க வந்து லெப்ட் சைட்ல போனோம். அப்ப வந்து இவர் அமெரிக்கால இருந்து வந்திருக்கிறாரு, நான் வந்து அமெரிக்கால இருந்து வந்திருக்கிறேன், அதனால இங்கேயும் நான் ரைட்ல தான் போவேன்னு சொல்ல முடியுமா? அப்ப பாரத நாட்டுல என்ன லா இருக்கோ அதுதான் ஃபாலோ பண்ணணும், இங்க என்ன சட்ட முறை இருக்கோ அதுதான் நாம வந்து ஃபாலோ பண்ணணும். அதனால எனக்கு சட்டம் தெரியாது அப்படின்னு சொல்றது கூட யாரும் வந்து ஒத்துக்க மாட்டாங்க. அப்ப உடனே அந்த போலீஸ் மேல அவரை பிடிக்கிறாரு, எனக்கு தெரியாது, எனக்கு வந்து லெப்ட்லதான் போகணும்ன்றதே எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னா கூட அவங்க போலீஸ்காரங்க பிடிக்கிறாங்கல்ல, ஏன் நீ வந்து இந்த சட்டம் வந்து தெரிஞ்சிக்காம வண்டி ஓட்ட வந்துட்ட கேக்குறாங்கல்ல, முதல்ல போய் எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு அப்புறம் வண்டி ஓட்டவா அப்படின்னு சொல்றாங்க. அதனால நீங்க நல்ல செயலை செஞ்சீங்க அப்படின்னா நீங்க சுதந்திரத்தை ஃபீல் பண்ண முடியும், தவறான செயலை செஞ்சீங்க அப்படின்னா பாண்டேஜ்ல போய் மாட்டிக்க வேண்டியதான். எந்த ஒரு செயலை பாடி கான்சியஸ்ல வந்துட்டு அஞ்சு விகாரம், காமம், கோபம், பேராசை, பற்றுதல், அகங்காரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அஞ்சு விகாரத்துக்கு அடிமையாயிட்டு நம்ம எது செஞ்சாலும் உண்மையில நாம வந்து அடிமையதான் இருக்கிறோம், நம்ம சுதந்திரம் அடையில அப்படின்னு தான் அர்த்தம். இப்ப நான் வந்து கண்டிப்பா இந்த அஞ்சு விஷயத்துக்கு அடிமை ஆயிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா கடவுள்கிட்ட வந்து தூரமா தான் போக முடியும். அதனால எனக்கு தெரியாது, அறியாமை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது, அறியாமையில இருந்துட்டு நம்ம தவறு செய்ய முடியாது, அதுக்கும் பனிஷ்மெண்ட் இருக்கு. ஏன் நீ தெரிஞ்சுக்கலன்னு கேட்பாங்க. ஒருத்தர கொலை பண்ணிட்டாரு, கொலை செய்யறதுக்கு யாருக்காவது ரைட்ஸ் இருக்கா? எல்லாருக்கும் வாழ்றதுக்கு தான் ரைட்ஸ் இருக்கு, உரிமை இருக்க, தவிர ஒருத்தவங்களை கொலை செய்யறதுக்கு யாருக்குமே உரிமை கிடையாது. ஈவன் ஒரு அம்மா வந்து தன்னோட சொந்த குழந்தைய கொலை பண்றதுக்கு உரிமை கிடையாது. என் குழந்தைக்கு நான் தான் பர்த் கொடுத்தேன், நான் தான் உருவாக்குனேன், அதனால நானே இந்த குழந்தைய கொலை செய்யறேன் சொல்லுவாங்களா? உரிமை இருக்கா? நான் தானே இந்த குழந்தைய உருவாக்கினா நானே கொண்டுறேன் அப்படி சொல்லுவாங்களா? உரிமை இருக்கா? உரிமை கிடையாது. அப்போ சொந்த தாய்க்கே வந்து தன்னோட குழந்தைய கொல்றதுக்கு உரிமை கிடையாதுன்னா வேற யாருக்கு உரிமை இருக்கு? அப்போ அதுவே வந்து லா ஆஃப் கர்மா வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு போர் நடந்துட்டு இருக்கு, எனிமீஸ் எதிரிகள் தாக்குறாங்க, அப்ப நம்ம படை வீரர்கள் வந்து பார்டர்ஸ்ல இருக்கிறாங்க. அப்ப அந்த சோல்ஜர் நினைக்கிறாரு கொலை செய்யறது தப்பு அப்படின்னு நினைக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, என்ன நடக்கும்? அங்க அவர் செஞ்சே ஆகணும், எனிமி வந்துட்டாங்க, நான் வந்து கொலை பண்ணக்கூடாது, ஏன்னா அது தப்பு. அந்த நேரத்துல அப்ப அவர் கன்னு யூஸ் பண்ணல, எதிரி பக்கத்துல வந்துட்டாரு, ஆனா அவர் எனிமிய வந்து தாக்கல அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அது பெரிய தப்பாயிடும். எனிமி வந்து கூட உங்ககிட்ட ஆயுதங்கள் இருந்த கூட ஏன் நீ தாக்கல அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா இன்னைக்கு 1 பில்லியன் பாப்புலேஷன் இந்தியால இருக்கிறாங்க, அவங்களை காப்பாத்துறது அந்த மிலிட்டரிக்காரங்களோட கடமை, பார்டர்ல இருக்கிறவங்க. அப்போ அந்த ஆளுங்க உள்ள வராம தடுக்கிறதுக்கு இவங்க வந்து கொலை செஞ்சுதான் ஆகணும். அப்ப அந்த நேரத்துல நான் வந்து எனிமிய வந்து கொலை போட மாட்டேன் அப்படின்னு நாம நினைச்சோம் அப்படின்னா என்ன நடக்கும்? இன்னைக்கு 26 ஜனவரி யாரெல்லாம் வந்து இந்த மாதிரி செய்யக்கூடிய பார்டர்ஸ்ல எனிமிஸ் வந்து கொலை செய்யறாங்களோ அவங்களுக்கு வந்து பதக்கம் கொடுக்கறாங்க. கொலை செய்யறாங்க, கொலை செஞ்சிருக்கிறாரு, ஆனா அவருக்கு பதக்கம் கொடுக்கறாங்க. ஏன் கொடுக்கறாங்க? அவரு கொலை செய்யலன்னா அவருக்கு வந்து என்ன கொடுத்துறாங்க? தூக்க தண்டனை கொடுத்துறாங்க. அப்ப வந்து இந்த கர்மத்தினுடைய ஆழமான ரகசியத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். நான் யாரையுமே கொலை செய்யல, அப்புறம் ஏன் எனக்கு வந்து துக்கம் வருது அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. உண்மையிலே வந்து பாத்தீங்கன்னா நாம வந்து துக்கப்படுறோம் அப்படின்னா நம்மளுக்கு நம்மளே துக்கம் கொடுக்கறது, நம்மள நாமளே கொலை செய்யறதுக்கு சமமா. அதனால நாம வந்து நம்மளுக்கு நாமளே துக்கம் கொடுக்கறதுக்கு நம்மளுக்கு உரிமை கிடையாது. நம்ம மனசுல ஒண்ணு தோணும், இது செய்யாத இது செய்யாத அப்படின்னு. ஆனா அதை மீறி நாம செய்யும் போது என்ன நடக்குது? ஆனா நான் செஞ்சிட்டேன், நான் செய்யாத செய்யாதன்னு உள் மனசுல ஒரு குரல் வந்தது, அதை அதை கேட்காம செஞ்சிட்டா என்ன நடக்கும்? கண்டிப்பா அது அதுக்கப்புறம் ஐயோ அப்பவே நான் நினைச்சேன் செய்யக்கூடாதுன்னு, ஐயோ அப்படி செஞ்சிட்டேன் அப்படின்ட்டு நம்மளுடைய சோலே நம்மளுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கும். ஏன்னா நம்மளுடைய சப்போஸ் அந்த தவறுனால நம்மளுடைய கேரக்டர் போயிடுச்சு அப்படின்னா என்ன நடக்கும்? ஹெல்த் ஹெல்த் லாஸ் பண்ணா, ஏதோ கொஞ்சம் லாஸ் பண்ணா மாதிரி, மணி லாஸ் பண்ணா ஒண்ணுமே லாஸ் கிடையாது, ஏன்னா திரும்பி சம்பாதிச்சுக்கலாம். வெல்த் செல்வம் போச்சுன்னா ஒண்ணுமே இல்ல, ஒண்ணுமே லாஸ் ஆகல, சம்பாதிச்சுக்கலாம். ஹெல்த் போயிடுச்சு அப்படின்னா அது நம்ம கொண்டுட்டு வரல, ஆனா ஃபுல்லா வர்றது கொஞ்சம் கஷ்டம்தான். அதனால ப்ரிகாஷன் வந்து இருக்கணும். ஆனா எப்ப வந்து கேரக்டர் லாஸ் ஆயிடுதோ அப்ப எல்லாமே லாஸ் ஆயிடுது. கேரக்டர் லாஸ் அப்படின்னா ஒரு பர்த்துக்கு மட்டும் இல்லைங்க, பல பர்த்துக்கு அதனுடைய லாஸ் தொடர்ந்து வரும். இந்த பிறவிக்கு மட்டும் இல்ல, அடுத்த பிறவிக்கு எடுத்துன்னு போவோம். அப்ப ஒருத்தர் வந்து தவறு செய்யறாரு, நிறைய கொலை செய்யற, அப்ப அவருக்கு வந்து ஆயுள் தண்டனை கிடைக்குது அவருக்கு தவறு செஞ்சதுக்காக. அப்புறம் அவர் வந்து செத்துட்டாரு பிரிசன்ல, சிறையில செத்துட்டாரு. உள்ளுக்குள்ளவே நிறைய துக்கப்பட்டு அப்புறம் செத்து போயிருக்கிறாரு. ஐயா அப்படி செஞ்சிருக்கூடாது அப்படி செஞ்சிருக்கூடாது நினைச்சு நினைச்சு லாஸ்ட் செத்துட்டாரு. இப்ப அந்த ஆத்மா எங்க போகும்? அவர் எப்ப போவாரு அப்படின்னா மீண்டும் அவர் எழுந்துக்க கூடிய சான்ஸ் எங்க இருக்கோ அந்த ஃபேமிலியில போய் பர்த் எடுப்பாரு. இந்த சேஞ்ச் அப்படிங்கிறது இத வந்து மாறவே மாட்டாரு அப்படின்னு நம்ம யாருமே சொல்ல முடியாது. எவ்வளவு மோசமான ஆள கூட மாத்திக்க முடியும். அதனாலதான் என்ன சொல்றாங்கன்னா, குற்றவாளிய நீங்க வெறுக்காதீங்க, அவங்க செஞ்ச குற்றத்தை மட்டும் வெறுங்க வெறுத்துருங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நம்ம வந்து பிரிசன்ஸுக்கு வந்து சிறைவாசிகளுக்கு ராக்கி கட்டுறதுக்காக நம்ம போவோம். அப்ப அங்க நம்ம கிளாஸ் எடுக்கும் பொழுது அந்த கிளாஸ் கேக்குறாங்க, ராக்கி கட்டும் போது அதை கட்டிக்கிறாங்க. அப்ப அவங்க கண்ணுல கண்ணீரா கொட்டுது. ஆனா அவங்களுக்கு என்ன பிரச்சனை, என்ன ஒரு தவறு செஞ்சுட்டு இங்க வந்திருக்கிறாங்க அப்படிங்கறது நம்மளுக்கு தெரியாது. ஆனா நாம வந்து அவங்கள தவறான எண்ணத்தோட பாக்குறது கிடையாது. அதனால தவறு செய்யறவங்கள வெறுக்க கூடாது, அவங்க செஞ்ச தவறு மட்டும் தான் வெறுக்கணும். ஒவ்வொரு மகானுக்கு பின்னால ஒரு பாஸ்ட் இருக்கு. ஆனா ஒவ்வொரு குற்றவாளியும் வருங்காலத்துல திருந்தலாம், மாறலாம், ஒரு நல்ல ஃபியூச்சர் வரலாம். அவரு அதே மாதிரி ஒரு பெரிய ஒரு செயின்ட் இருக்கிறாருன்னா எவ்வளவு தப்பு செஞ்சு கூட அவர் வந்து திருந்தி செயின்டா மாறி இருக்கலாம். இப்ப வந்து வால்மீகியோட ஸ்டோரி நீங்க பாத்தீங்க அப்படின்னா, அவர் வால்மீகி சாதாரணமா ஒரு கொள்ளைக்காரனா தான் இருந்தாரு, அதுக்கப்புறம் அவர் சேஞ்ச் ஆயிட்டாரு. அது மாதிரி ஒவ்வொரு மகானுக்கும் ஒரு பாஸ்ட் இருக்கு, அதே மாதிரி ஒவ்வொரு குற்றவாளிக்கும் ஃபியூச்சர் இருக்கு, எதிர்காலம்ன்றது இருக்கு. அதனால இப்போ நம்ம நம்ம தலையில ஏகப்பட்ட பாவ சுமைகள் இருக்கு, அதனாலதான் இவ்வளவு நோய்கள் வருது, மனசுல கூட ஸ்ட்ரெஸ் வருது. எவ்வளவு செல்வம் இருந்தா கூட மனசுல சந்தோஷம் இருக்க மாட்டேங்குது, ஒரு பயம் இருக்கு. அதிகமா செல்வம் இருக்கிறவங்க அதிகமா பயப்படுறாங்க, ஏன்னா யாராவது கொலை பண்ணிட்டா நிறைய நகை போட்டுட்டு இருக்கிறாங்க, யார் வேணாலும் அதை எடுத்துட்டு போயிடலாம். நிறைய நியூஸ் வந்து நம்ம நியூஸ் பேப்பர் மூலமா பாக்கலாம். ஒரு லேடி வந்து டைமண்ட் வைர ரிங் போட்டிருந்தாங்க, அந்த அந்த ரிங் எடுக்கிறதுக்காக அந்த திருடன் என்ன பண்ணாரு, கைய விரலே கட் பண்ணி எடுத்துட்டு போயிட்டாரு. ஒரு டைமண்ட் ரிங்குக்காக ஒரு விரல எதுக்குப்பா விடணும்? இப்போ கோல்ட வந்து நம்ம வந்து காதல போட்டிருக்கிறோம், இந்த கோல்டு எடுக்கிறதுக்காக ஒரு ஆளு காதை கட் பண்ணிட்டு போயிட்டாரு அப்படின்னா அது கோல்டு போட்டு என்ன பிரயோஜனம்? சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ரொம்ப பெரிய கோல்டு போடுவாங்க காதுல, போட்டு போட்டு கடைசியில காதே அருந்துக்கும் அவங்க போட்ட நகையினாலேயே. அப்ப அவ்வளவு பெருசு நகை எதுக்கு போடணும்? அப்போ நம்ம கிட்ட வந்து இருக்கக்கூடிய செல்வம் கூட நம்மளுக்கு துக்கம் கொடுக்கக்கூடியதா இருக்குது. சில சமயம் நம்மளோட ரிலேஷன்ஸ் கூட நம்மளுக்கு டென்ஷன் ஏற்படுறதுக்கு நிறைய பிரச்சனைகள் கிரியேட் பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க. உறவு முறைகள் சம்பந்தம் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். இன்னைக்கு உலகத்துல சம்பந்தம் அப்படிங்கறது ஒரு பாண்டேஜ் ஆயிடுச்சு. அந்த உறவு முறைகள் வந்து அப்படிங்கறது எப்படியாவா மாறிடுச்சுன்னா பாண்டேஜ் போல மாறிடுது. இப்போ கடவுள் என்ன சொல்றாரு, ஷிவ் பாபா என்ன சொல்றாரு அப்படின்னா, இப்ப டைம் வந்து இன்னும் நாம வந்து இந்த பாவத்தினுடைய சுமைய தூக்கிட்டு போறதுக்கு டைமே கிடையாது. இருக்கிற பாவத்தை சரி பண்றதுக்குதான் இப்ப நேரம் இருக்கு. இனிமே எந்த பாவத்தையும் செய்ய வேணாம் அப்படின்னு சொல்றாரு. அப்பதான் கோல்டன் ஏஜ்க்கு வர முடியும். இருக்கிறத கீழே இறக்கணும். அதனால ஷிவ் பாபா வந்து நம்மளுக்கு என்ன டீச் பண்றாரு அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு தெரிஞ்சது ரெண்டே செயல் தான், ஒண்ணு வந்து நல்லது ஒண்ணு கெட்டது, பாவம் புண்ணியம் ரெண்டுதான். நம்ம வந்து புண்ணியம்னு என்ன நினைக்கிறோம், சாப்பாடு கொடுக்கறது, டிரெஸ் கொடுக்கறது, சாப்பாடு கொடுக்கறது, அந்த மாதிரி ஸ்தூலமான பொருட்கள் கொடுக்கறது தான் வந்து புண்ணியம்னு நினைக்கிறோம். மக்களுக்கு உதவி செய்யறதா புண்ணியம் அப்படின்னு நினைக்கிறோம். இப்ப வந்து நம்ம என்னதான் புண்ணியம் செஞ்சாலும் ரெண்டு விஷயத்த கவனிக்கணும். அந்த ரெண்டு விஷயம் இல்லாட்டி அதை நம்ம செய்யற புண்ணியம் கூட பாவமா மாறிடும். அதனால நம்ம செய்யக்கூடிய செயல் வந்து எப்ப புண்ணியமா மாறும் அப்படின்னா, முதல்ல எனக்கு ஈகோ இருக்க கூடாது, என்னோட பேர் புகழ் வேணும் அப்படின்றதுக்காக நான் வந்து அந்த புண்ணியம் செய்யக்கூடாது. நான் வந்து எவ்வளவு குப்தமா இருக்கிறேனோ அவ்வளவு நல்லது. வலது காரத்துல குடுக்கிற விஷயம் இடது காரத்துக்கு தெரியக்கூடாது. குப்த தானம் மகா புண்ணியம்னு இந்தியில வர பழமொழி இருக்கு. நான் என்ன செய்யறேனோ அது வந்து குப்தமாவே இருக்கணும். நீங்க நல்லது செஞ்சீங்க அப்படின்னா அதை மறந்துருங்க, அது யாருக்கும் சொல்ல வேணாம் நான் நல்லது செஞ்சேன் அப்படின்னு, அதை மறந்துருங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. ஆனா இந்த காலத்துல ஏதாவது ஒரு நல்லது செஞ்சா நான் அது செஞ்சேன் நான் அது செஞ்சேன், அப்ப என்ன ஆயிடுது, நம்ம செஞ்சதுக்கு என்ன ஒரு பலன் கொடுக்கணும்னு கடவுள் நினைக்கிறாரோ அந்த பலன் குறைஞ்சிடும். ஆனா உண்மையிலே நான் நல்லது செய்யற புண்ணியம் செய்யறேன் அப்படின்னா அது குப்தமா இருக்கணும். பெயர் புகழுக்காக நானு புண்ணியம் செய்யக்கூடாது. அதுக்கு பேர் புண்ணியமே கிடையாது. நீங்க செய்யக்கூடிய செயலுக்கு முழுமையான ரைட்ஸ் இருக்கு. நீங்க நல்லது செய்யுங்க, பலன் எதிர்பார்க்காதீங்க, கடவுள்கிட்ட ஒப்படைச்சிடுங்க. ஆனா நாம அதை என்ன செய்யறோம், நான் இவ்வளவு செஞ்சேன் ஆனா என்ன வந்து ஒரு தேங்க்ஸ் கூட இவங்க சொல்ல மாட்டேங்கிறாங்க, நான் இவ்வளவு செஞ்சிருக்கிறேன் என்னோட பேரு கூட வரமாட்டேங்குது அப்படின்னு சில பேர் நினைக்கிறாங்க. இன்னைக்கே உங்களுக்கு பழம் கிடைக்கும் அப்படின்னா பின்னாடி கிடைக்காது உங்களுக்கு. இதே ஒரு தவறு செஞ்சுட்டா என்ன சொல்றாங்க, ஐயோ யாருக்கும் சொல்லிடாதீங்க யாருக்கும் சொல்லிடாதீங்க. யாரா சொல்றாங்களா நான் வந்து இந்த மாதிரி தப்பு செஞ்சேன் அப்படின்ட்டு? அதே நல்லது செஞ்சாக்கா அது எல்லாருக்கும் தெரியணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நான் நல்லது செய்யறேன் புண்ணியம் செஞ்சேன் அப்படின்னா அது எல்லாருக்கும் காமிக்கிறாங்க. அதே தப்பு செஞ்சிட்டாங்க அப்படின்னா, உண்மையிலே வந்து தப்பு செஞ்சா அதை வந்து சொல்லணும் வெளியில, நான் அதை செஞ்சிட்டேன் அப்படின்றது சொல்லிட்டீங்க அப்படின்னா உங்க தலையில இருந்து பாதி பாவம் போயிடும் உண்மையை சொல்லிட்டாக்கா. ஆனா புண்ணியம் செஞ்சாக்கா அது சொல்லக்கூடாது. ஆனா நாம ஆப்போசிட்டா செஞ்சிட்டு இருக்கிறோம். நல்லது செஞ்சா அது எல்லாருக்கும் சொல்லிடுறோம், பாவம் செஞ்சா அது யாருக்கும் சொல்றதே கிடையாது. அதனால புண்ணியம் அப்படிங்கறது எப்போ அது புண்ணியமா மாறும் அப்படின்னா, அதனால நாம எந்த எக்ஸ்பெக்டேஷன் இருக்கக்கூடாது பேர் புகழுக்காக. இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். நான் வந்து பேர் புகழுக்கு ஆசைப்படக்கூடாது ஃபர்ஸ்ட். ரெண்டாவது நான் வந்து புண்ணியம் செய்யறேன் அப்படின்னா உண்மையிலே அவங்களுக்கு அது தேவையா இருக்கு, அதை நான் குடுக்கறேன். அவங்களுக்கு ஏற்கனவே இருக்கு, அவங்களுக்கு நான் குடுக்கறேன் அப்படின்னா அது பேர் புண்ணியமா? அவங்களுக்கு அது தேவையில்லை, ஆனா நான் அதை வந்து அவங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கிறேன் அப்படின்னா அதனால என்ன லாபம் இருக்கு? இப்ப வந்து அவங்க அந்த பாத்திரம் வந்து சரியில்லை அப்படின்னா நான் கொடுத்த என்ன பிரயோஜனம்? இப்ப நம்ம ஒரு விதை விதைக்கிறோம் அப்படின்னா அந்த நிலம் வந்து சரியில்லை அப்படின்னா அதை கொடுத்த என்ன பிரயோஜனம்? இப்ப அவங்களுக்கு தேவையில்லை அல்லது அவருக்கு அது தகுதி இல்லை, அவங்களுக்கு நாம கொடுத்த அதுக்கு பேரு வந்து புண்ணியமா? அது கண்டிப்பா புண்ணியம் கிடையாது. ஒரு பெரிய டெரரிஸ்ட் இருக்கிறாரு, அவருக்கு போய் நான் சேரிட்டி பண்றேன்னு நீங்க போய் குடுக்கறீங்க, அப்ப என்ன பண்ணுவாரு? அவரே தவறான செயலுக்கு தான் அதை யூஸ் பண்ணுவாரு உங்களோட பைசாவை. அப்ப அவருடைய பாவம் யாருக்கு போய் சேரும்? 50% கொடுத்தவங்களுக்கு வந்து சேர்ந்துரும். இதுதான் லா ஆஃப் கர்மா. அதனாலதான் வந்து மக்கள் வந்து என்ன பண்ணுவாங்க, உடனே மணி மட்டும் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா யாருக்காவது மணியை வந்து கொடுக்கறாங்க, அவங்க அதை தப்பா யூஸ் பண்றாங்க அப்படின்னா அதனுடைய ரிசல்ட் நம்மளுக்கு வரும் அப்படின்றத அவங்களுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. அதனால அவங்க வந்து டிரெஸ் வேணா எடுத்துக்கோங்க, இது குடுக்கறேன் அது குடுக்கறேன், மணி கொடுக்க மாட்டேன் அப்படின்றாங்க. சில பேர் வந்து அந்த மணி யூஸ் பண்ணி குடிக்கலாம் அல்லது சிகரெட்டுக்கு பிடிக்கலாம், அந்த மாதிரி தவறான காரியத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்படிப்பட்டவங்களுக்கு நாம மணி கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அப்ப அவங்களுக்கு ஃபுட்டு கொடுக்கலாம். இப்போ சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா பிச்சைக்காரங்க இருப்பாங்க, ரோட்ல எல்லாம் வந்து சில பேர் செத்து போயிருப்பாங்க, அதை வந்து எடுத்துன்னு போயிடுறாங்க போலீஸ்காரங்க. அந்த செத்து போன பிச்சைக்காரனோட பாக்கெட்ல 2 லட்சம் ரூபாய் இருந்துச்சாம். அதுல ஒரு ஜோக் சொல்றாங்க, ஒரு ஒரு பெக்கருக்கு வந்து ஒரு லாட்ரி டிக்கெட் 1 ரூபி. அப்போ ஒருத்தர் வந்து கேக்குறாரு, உனக்கு வந்து கார் கிடைக்க போதா, கிடைச்சா என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொன்னாராம். அவர் சொன்னாராம், அந்த அந்த பெரிய நல்ல கார்ல வந்து பிச்சை எடுப்பேன்னு சொன்னாராம். ஆனா அந்த பிச்சை எடுக்கிறது அது ஒரு தொழில் மாதிரி அழைச்சு, அது அதனால அந்த கார் கிடைச்சா கூட கார்ல வந்து பிச்சைதான் எடுப்பேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. இன்னைக்கு வந்து என்ன மாதிரி எல்லாம் பிசினஸ் நடந்துட்டு இருக்கு, பெண்கள் எல்லாம் வந்து வித்துறாங்க, அதுக்கப்புறம் குழந்தைங்களை எல்லாம் பிச்சை எடுக்க வைக்கிறாங்க, அதுக்காக விக்கிறாங்க. இதெல்லாம் உலகத்துல நடந்துட்டு இருக்கிற விஷயங்கள் எல்லாம் பார்த்தாலே பயமா இருக்கு. அந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு வெளி உலகத்துல. அதனால கடவுள் சொல்றாரு, இதெல்லாம் எதுவுமே யாருக்கும் பைசா கொடுக்காதீங்கன்னு சொல்றாரு. இந்த யாரு எந்த தவறான வேலைக்கு யூஸ் பண்ணுவாங்க நம்மளுக்கு தெரியாது, அதனால யாருக்கு வேணாலும் டொனேஷன் கொடுக்கறது அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. அதுக்கு அதனால கடவுள் நம்மளுக்கு என்ன நல்லது சொல்லி கொடுக்கறாரு, எது நல்லது அப்படின்னு சொல்லி கொடுக்கறாரு. உங்களுடைய உடல் மனம் பொருள் மூலமா நல்ல காரியத்துக்கு அதை யூஸ் பண்ணுங்க. முதல்ல அபிமானம் இருக்கக்கூடாது. ரெண்டாவது, நீங்க யாருக்கு சேவை பண்ணணும் நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு உண்மையிலே அது தேவையா, ரெண்டாவது அதை பார்க்கணும். அதுவும் காடுக்கு ஹெல்ப் பண்றது மாதிரி ஒரு ஹெல்ப் வேற எதுவுமே கிடையாது. உங்களுடைய உடல் மனம் பொருள், உங்ககிட்ட இருக்கக்கூடிய டேலண்ட்ஸ், உங்களுடைய திறமைகள், உங்களுடைய குணங்கள், உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய கலைகள், என்ன இருக்கோ அதை நீங்க இறைவனோட சேவையில மட்டும் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா. ஆனா அபிமானம் இருக்காம, அபிமானம் இல்லாம, ஈகோ இல்லாம இறைவனோட காரியத்துல நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அதோட ரிசல்ட் வந்து ரொம்ப ஹையஸ்ட் ரிசல்ட் வந்து கிடைக்கும். அப்போ சிலர் வந்து சொல்றாங்க, நீங்க நல்லா பேசுனீங்க, உங்களுக்கு 1000 ரூபீஸ் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிற அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நாம என்ன சொல்றோம், நீங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அது அங்க உண்டி வச்சிருக்கிறாங்க, அந்த உண்டியில நீங்க போட்டுருங்க, அந்த உண்டியில வர பைசா வந்து இந்த உலகத்தினுடைய சேவைக்கு நம்ம அதை யூஸ் பண்ணிப்போம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சில பேர் கேக்குறாங்க, நீங்க இந்த லெக்சர் பண்றீங்களே உங்களுக்கு எவ்வளவு சேலரி கொடுக்குறாங்க, உண்மையிலே சிஸ்டர்ஸ் எல்லாம் சேலரி இருக்கா? நம்ம ஃப்ரீயா, நீங்க என்ன நினைக்கிறீங்க? இப்போ கம்பெனிக்கு போறாங்க, 1 hour லெக்சர் பண்ணாக்கா அதுக்கு எவ்வளவு 1000 rupees கிடைக்குது, 20,000 அந்த மாதிரிலாம் 1 hourக்கு. அப்ப நம்ம ஹோல் டே வந்து லெக்சர் பண்ணிட்டு இருக்கிறோம்ல, எவ்வளவு பேமெண்ட் கிடைக்கும் நினைக்கிறீங்க? உண்மையிலே பாத்தீங்கன்னா அந்த பைசாலாம் ஒண்ணுமே கிடையாது, அதோட அதிகமான அளவு காட் நம்மளுக்கு கொடுக்கறாரு. 2 யுகத்துக்கு வேண்டிய விஷயங்களை நம்மளுக்கு கொடுக்கறாரு, அதுக்காக இப்ப சேவை பண்ணிட்டு இருக்கிறோம். அதனால இந்த ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் வந்து விக்க முடியாது, புக்கு வந்து விக்கலாம், ஆனா ஆன்மீக ஞானத்தை விக்க முடியாது. இது வந்து விலை மதிக்க முடியாத, இதுக்கு வந்து வேல்யூவே போட முடியாது. வெறும் 20,000 தானா? அவ்வளவு அவ்வளவு சீப் கிடையாது. இது வந்து ரொம்ப ஹையஸ்ட் நாலேஜ், இது வந்து விக்க முடியாது. இது வந்து எவ்வளவு ஹையஸ்ட் நாலேஜ், இதன் மூலமா ஒரு பெரிய தேவதை ஆகக்கூடிய நாலேஜ். அப்ப இறைவன் வந்து நம்மளுக்கு என்ன சொல்லி கொடுக்கறாரு அப்படின்னா, நீங்க வந்து தவறான செயலை செய்யக்கூடாது. எந்த ஒரு செயலா இருந்தாலும் ஆத்ம அபிமானி உணர்வுல இருந்துட்டு அதை வந்து செய்யணும். நான் வந்து பார்க்கிற பார்வையோ என்னுடைய திருஷ்டி பார்வை எல்லாமே சோல் கான்சியஸ்ல இருக்கணும். இவங்க கிறிஸ்டியனா, இவங்க முஸ்லீம், இவங்க இந்துஸ் அது மாதிரி பார்க்காம, இவங்க வந்து ஒரு ஆத்மா, இறைவனோட குழந்தை, அந்த எண்ணத்தோட நாம வந்து பார்க்கணுமே தவிர, நாம வந்து இவங்க என்ன காஸ்ட், என்ன ரிலிஜியன், என்ன கலர், என்ன நேஷன் சேர்ந்தவங்க, இந்த பேரியர்ஸ் இருக்கு இல்லையா, இது எல்லாத்தையுமே கிராஸ் பண்ணி இவங்க ஒரு ஆத்மா அப்படின்னு பார்க்க ஆரம்பிக்கணும். சோல் கான்சியஸ்ல இருந்துட்டு மத்தவங்களையும் ஆத்மாவா பார்க்கணும். அப்ப என்ன நான் சொல்றேனோ அது வந்து என்னோட இதயத்துல இருந்து வரக்கூடிய வார்த்தைகளாக இருக்கணும். அப்ப நான் வந்து சுப்ரீம் ஃபாதர் இறைவனோட நினைவில் இருந்துட்டு எந்த விதமான எக்ஸ்பெக்டேஷன் இல்லாம நான் எனக்கு என்ன கிடைச்சதோ அதை வந்து நான் ஷேர் பண்றேன் அப்படின்னா, கண்டிப்பா இதனுடைய ரிசல்ட் வந்து கண்டிப்பா ஹையஸ்டா இருக்கும். அதனாலதான் இது எழுதப்பட்டிருக்கு சாஸ்திரத்துல, நரன் வந்து, அதாவது ஒரு மனிதர் அந்த மாதிரி செய்யணும் செயல் ஸ்ரீ நாராயணன் ஆகணும். அப்போ நாரி அப்படின்றது ஒரு பெண், அந்த மாதிரி செஞ்சு அவங்க அவங்களோட செயல் மூலமா ஸ்ரீ லக்ஷ்மி ஆக முடியும் அப்படின்னு சாஸ்திரத்துல எழுதப்பட்டிருக்கு. நாம நல்லதே செய்யணும், ஆனா நல்லதோட ரிசல்ட்ட இறைவனோட முன்பாக சமர்ப்பணம் பண்ணிடணும். பேரு புகழுக்காகவோ பொசிஷனுக்காகவோ நம்ம எந்த ஒரு நல்ல செயலும் செய்யக்கூடாது. அப்ப என்ன ரிட்டர்ன் கடவுள் வந்து கொடுப்பாரு? அப்ப நம்மளுக்கு கொடுக்க வேண்டிய ரிட்டர்ன் வந்து ரொம்ப ஹையஸ்டா இருக்கு. அதாவது இறைவன் நம்மளுக்கு என்ன கொடுக்கணும்னு நினைக்கிறாரு? கோல்டன் ஏஜே கொடுக்கணும்னு நினைக்கிறாரு, அதாவது சொர்க்கத்தை கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. அப்ப அங்க போகணும் அப்படின்னா இங்க நம்ம எதுவுமே எதிர்பார்க்க கூடாது. கோல்டன் ஏஜ்ல எவ்வளவு தேவதைகள், அந்த இயற்கை எவ்வளவு அழகா இருக்கும், அப்ப அந்த மாதிரி இடத்துக்கு நான் போகணும் அப்படின்னா அங்க பாருங்க, நம்மளுடைய ஹெல்த், வெல்த், ரிலேஷன்ஷிப் கூட நம்மளுக்கு சந்தோஷம் கொடுக்கக்கூடியவங்களாதான் இருப்பாங்க. அதுக்கு இந்த ஒரு பிறவில நான் எல்லாம் நல்லது செய்யறேனோ அது நம்மளுக்கு 2 யுகத்துக்கு அதனுடைய பலன் வந்து கிடைக்குது. இது வந்து ரொம்ப பெரிய பீரியட், இது 2 யுகத்துக்கு கிடைக்கிறது. அதுக்கப்புறம் என்ன நடக்குது? பாரத நாட்டுல 33 கோடி தேவை தேவதைகள் இருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த 33 கோடி தேவதைகள் எங்க போனாங்க, எங்க போயிட்டாங்க? இங்கெல்லாம் வாழ்ந்தாங்க, பாரத நாட்டுல தானே வாழ்ந்தாங்கன்னு சொன்னாங்க, எங்க மறைஞ்சு போயிட்டாங்க அவங்களா? சில பேர் நினைக்கிறாங்க அவங்க மேல போயிட்டாங்க, அவங்களுக்கு மோக்ஷம் கிடைச்சிருச்சு, முக்தி கிடைச்சிருச்சு அப்படிலாம் சொல்றாங்க. அண்ணா ஷிவ் பாபா சொல்றாரு, ஒரு முறை யாரு வந்து இந்த சைக்கிளுக்குள்ள வந்துட்டாங்களோ அவங்க வந்து மேல போக முடியாது, கீழே தான் இறங்கி வந்து ஆகணும். இப்ப யாரெல்லாம் அந்த 33 கோடி தேவி தேவதைகளா இருந்தாங்களோ அவங்க எங்கேயுமே போல, இங்க டைமண்ட் ஹால்ல தான் உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க. நீங்க நம்புறீங்களா? நீங்க அந்த 33 கோடி தேவதைகளை ஒருத்தவங்க அப்படின்றது நம்புறீங்களா? உங்களை நம்புறீங்களா தேவதையா? எஸ்ஆ நோவா? நம்புறீங்கன்னா கை தூக்குங்க. இப்ப நீங்க என்ன சொல்வீங்க, உங்க பேர் கேட்டாக்கா லக்ஷ்மி அல்லது சரஸ்வதி என்ன சொல்வீங்க? பேர் வந்து நல்ல அழகழகான பேரு, முக்கியமா சவுத் இந்தியால நல்ல நல்ல பேர்லாம் வச்சிட்டு இருக்கிறாங்க. நிறைய பேருக்கு பேர் வந்து தேவி தேவதைகளோட பேர் வச்சிருப்பாங்க. ஒரு பிரதர் பேரு சிவ ராம கிருஷ்ணன், ஒருத்தர் பேரே மூணு பேர் இருக்கு, அவருக்கு ரொம்ப சந்தோஷம். அவர் சொல்றாரு என்னோட பேர் வந்து சிவராம கிருஷ்ணன் அப்படின்ட்டு. அவர் வந்து சிவராம்னு சொன்னாலோ இல்லாத சிவன்னு சொன்னாலோ இல்ல ராமகிருஷ்ணன் சொன்னாலோ ஆன்சர் பண்ண மாட்டாரு, என்ன வந்து மூணு பேர் வச்சு கூப்பிடு அப்படின்னு சொல்லுவாரா. அப்ப நான் அந்த பிரதர்கிட்ட பேசும்போது யாரோ சொன்னாங்க, நீங்க மூணு பேரும் சேர்த்து சொல்லுங்க, ஒண்ணு விட்டுறாதீங்க அப்படின்னு சொன்னாங்களாம். உங்க பேருங்க, உங்க பேர்ல சிவா இருக்கிறாரு, ராமன் இருக்கிறாரு, கிருஷ்ணர் இருக்கிறாரு. உங்களுக்கு இப்ப அந்த மூணு பேரோட குவாலிட்டி இருக்கா? சிவாவோட குவாலிட்டி, ராமனோட குவாலிட்டி, கிருஷ்ணரோட குவாலிட்டி இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. அப்பாதான் அவர் சொன்னாரா, எங்கிட்ட அதெல்லாம் இல்லைங்க, எங்க அப்பா அம்மா அந்த மாதிரி பேர் வச்சுட்டாங்க அவ்வளவுதான் அப்படின்னு சொன்னாராம். எனக்கு அந்த பேர்ல ரொம்ப பெருமையா இருக்குதே தவிர மத்தபடி என்கிட்ட அந்த குவாலிட்டி எல்லாம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டாராம். உண்மையில ஒரு காலத்துல நம்மளுக்குள்ள அந்த குவாலிட்டிஸ் இருந்துச்சு, அதுக்கப்புறம் நம்ம கீழே இறங்கி வந்துட்டு இருக்கிறோம். நம்ம பலவிதமான பிறவிகள் எடுத்து கீழே இறங்கி வந்துட்டோம். நம்ம இப்ப வந்து தேவதைகள் வந்து மனிதர்கள் ஆயிட்டாங்கன்னா அவங்க அப்படி என்ன தவறான செயல் செஞ்சாங்க இந்த மாதிரி மனிதர்கள் ஆயிட்டாங்க? கிறிஸ்டியன்ஸ்ல வந்து சொல்லப்பட்டிருக்கு, முதல்ல ஆதாம் ஏவாள் அப்படின்னு ரெண்டு பேர் இருந்தாங்க, அவங்க சொர்க்கத்தை என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு சாத்தான் வந்தாரு, அந்த சாத்தான் வந்து சொன்னாரு நீ வந்து அந்த பழத்தை சாப்பிடு அப்படின்னு சொன்னாரு. அப்ப அந்த அந்த ஆதாம் ஏவாள் என்ன பண்ணாங்க, அதை சாப்பிட்டுட்டாங்க. அதனால அவ கடவுளோட சாபத்தினால இப்படி ஆயிட்டாங்க அப்படின்னு பைபிள்ல இருக்கு. உண்மையிலே வந்து சாப்பிடக்கூடாத ஃப்ரூட் வந்து என்னதுன்னா பாடி கான்சியஸ், தேக உணர்வு. சொர்க்கன்றது வெளியில எங்க தூரமா கிடையாது. ஃபர்ஸ்ட் ரெண்டு யுகம் வந்து சொர்க்கம் தான், அடுத்த ரெண்டு யுகம் நரகம். எங்க நாம வந்து நல்லது செஞ்சோமோ இப்ப இந்த பிறவில செய்யற நல்லதனுடைய ரிசல்ட் வந்து சத்தியுகம் திரேதாயுகம் ரெண்டு யுகத்துல இருந்தது. இதுல இதே பூமியிலதான் நாம வந்து அந்த புண்ணிய பூமியும் இருந்துச்சு, இதே பூமி என்னவாயிடுச்சு, காப்பர் ஏஜ் ஆயிடுச்சு, துவாபர் அப்படின்னு நம்ம சொல்றோம். துவாபர்னா ரெண்டு பார்ட்ஸ் அப்படின்னு அர்த்தம். ரெண்டு கையில கை தட்டினாதான் ஓசை வரும். அதாவது இந்த தீய குணங்கள் விகாரங்கள் துவாபரயுகத்துலதான் என்டர் ஆச்சு. சத்தியுகம் திரேதாயுகத்துல இப்ப செஞ்ச சத்கர்மத்தினுடைய பலன் வந்து அப்ப இருந்தது. அதுக்கப்புறம் காப்பர் ஏஜ் வருது, அங்க வந்து நம்ம வந்து பாவ கர்மம் செய்ய ஆரம்பிச்சிட்டோம். சத்தியுகம் திரேதாயுகத்துல நம்ம செய்யற செயல் பேரு ஆகர்மா. அப்படின்னா என்ன அர்த்தம், அங்க பாவமும் இல்ல புண்ணியமும் இல்லை. ஏன்னா அங்க அனுபவிச்சதுக்கெல்லாம் காரணம் இந்த சங்கமயத்துல இப்ப நாம என்ன செஞ்சோமோ அதுதான். ஆனா விதை விதைக்கிறதும் ஆக்சன் தான், சாப்பிடறதும் ஆக்சன் தான். சத்தியுகத்துல வந்து என்ன பண்ணாங்கன்னா இங்க சங்கமயத்துல விதைச்சது அங்க போய் சாப்பிடுறாங்க, அங்க யாரும் விதைக்கவும் இல்லை. அதனால அவங்க வந்து ஆகர்மா அப்படின்னு சொல்றோம். அதுக்கு வந்து ரிசல்ட் கிடையாது, பாவமும் இல்ல புண்ணியமும் இல்லை. சத்தியுகம் திரேதாயுக கம்ப்ளீட் ஃபார்ம்ல இருந்தாங்க, கம்ப்ளீட் மகிழ்ச்சியோட இருந்தாங்க அப்படின்றதுக்கு என்ன ப்ரூஃப் இருக்கு? இன்னைக்கு வரைக்கும் பக்தியில கோவில் இருக்கு, நம்ம வந்து அவங்களுக்கு சிலை வச்சு வழிபாடு பண்றோம். அந்த ஒரு சிலைக்கு இந்த நாலு விஷயங்களும் இருக்கு. ஒரு கோவில்ல உடஞ்சு போன சிலைய வச்சிருப்பாங்களா? சப்போஸ் உடஞ்சிச்சுன்னா அதை மியூசியத்துக்கு அமைச்சிடுவாங்க, இல்ல கார்டனுக்கு வைப்பாங்க. கோவில்ல மூர்த்தியா அதை வந்து வைக்க மாட்டாங்க, கண்டித்து இல்லாத மூர்த்தியை தான். அதாவது உடஞ்சி போன சிலைய நம்ம வழிபாடு பண்ண மாட்டோம். கால் இல்ல, கை இல்ல, மூக்கு இல்ல, கால் இல்லன்னா நல்லா இருக்குமா? அந்த மாதிரி ஒரு சிலைய நம்ம வழிபாடு பண்ண முடியுமா? அப்படின்னா என்ன அர்த்தம்? சத்தியுகத்துல யாருக்குமே எந்த விதமான உடல் ஊனம் இருக்காது. அப்புறம் அவங்களுடைய மனம், அதாவது என்ன சொல்றாங்கன்னா, அகம் அகத்தினுடைய அழகு முகத்துல தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப லட்சுமி நாராயணன் எடுத்துக்கிட்டாலும் சரி, ராதா கிருஷ்ணா எடுத்துக்கிட்டாலும் சரி, அவங்களோட ஃபேஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஷைனிங் ஃபேஸ். அவங்களோட முகத்துல ஒரு ஷைனிங் இருக்கு, ஒரு புன்னகை இருக்கு. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? அவங்களுடைய மனசு வந்து தூய்மையா இருந்தது. அப்ப இன்னைக்கு செஞ்ச கர்மத்தினுடைய ஃப்ரூட் அங்க வந்து அனுபவம் பண்றாங்க. அதனால அவங்களோட முகத்துல அகத்துல மகிழ்ச்சி இருந்ததுனால முகத்துல அந்த புன்னகை வந்து தெரியுது. இந்த திருப்பதி பாலாஜி போய் பாருங்க, எவ்வளோ அவ்வளோ செல்வம் இருக்கு, அது கணக்கே போட முடியாது, அவ்வளோ செல்வம் இருக்கு. அப்போ ஒரு சிலைக்கு இவ்வளோ இவ்வளோ செல்வம் இருக்குன்னா அவர் உயிரோடு இருக்கும் போது எவ்வளவு செல்வ செழிப்போட இருந்திருப்பார். அதே ஸ்ரீ நாராயண், அதே மாதிரி இந்த ஒரு சிலைக்கு இவ்வளவு மரியாதை கொடுக்கறாங்கன்னா அவர் உயிரோட வாழும்போது எவ்வளவு மரியாதை கிடைச்சிருக்கும் அந்த ஸ்ரீ நாராயண். சில பேர் வந்து 80 வருஷம் 90 வருஷம் ஆனாலும் எவ்வளவு அழகா இருப்பாங்க. அப்ப என்ன நினைக்கிறாங்க, 80 வயசுல இவங்க அழகா இருக்கிறாங்கன்னா சின்ன வயசுல எவ்வளவு அழகா இருப்பாங்க அப்படின்னு நினைப்பாங்க இல்லையா? அதே மாதிரி இந்த சிலைக்கு இவ்வளவு ரெஸ்பெக்ட் கிடைக்குது, இவ்வளவு செல்வம் இருக்கு அப்படின்னா அவங்க நிஜமாலுமே வாழும்பொழுது எப்படி இருந்திருக்கணும் அவங்க? ஒண்ணு, இந்த டிராமாவே வந்து நினைவு மறதி அப்படின்ற விளையாட்டால எழுதப்பட்டிருக்கு இந்த நாடகம். இந்த சைத்தான் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு தனியா ஒரு மனிதன் கிடையாது, ஒன்னும் இல்ல, நம்மளுடைய விகாரங்கள் தான். அது எதனால வந்துச்சு? பாடி கான்சியஸ் வந்ததுனால. இந்த காம குரோத் லோப் மோ அகங்காரம் இந்த அஞ்சுமே வந்தது காரணம் பாடி கான்சியஸ், உடல் உணர்வுல வந்ததுனால. சத்தியுகம் திரேதாயுகத்துல அங்க எந்த செயலும் கிடையாது, இப்ப நம்ம செய்யறதோடைய ஃப்ரூட் தான் அங்க வந்து அனுபவம் பண்றாங்க. துவாபரயுகம் கலியுகத்துல ரெண்டு வருது, புண்ணிய செயல் பாவ செயல்னு ரெண்டு வருது. அதனுடைய ஆதாரத்துல அவங்களுக்கு ரிசல்ட் வந்து கிடைச்சது. ஆனா இப்ப நாம எங்க வந்து சேர்ந்திருக்கிறோம்? இப்ப வந்து தலை ஃபுல்லா பாவத்தினோட சுமம் இருக்கு, இப்படியே மேல பறந்து போக முடியாதுன்னு சொல்றாரு கடவுள். இப்ப சைக்கிள் முடிய போகுது, இப்ப முடிய போற நேரத்துல என்னுடைய பாவ செயல நான் முடிக்கணும். அதுக்கு மூன்று வழி இருக்கு. இந்த மூன்று வழிகள்ல நான் முடிக்கல அப்படின்னா கடவுள் அவரே வந்து ஆக்ஷன் எடுத்துருவாரு. அது நாலாவது வழி. அதுக்கு பேரு, அவரு பேரு தரம்ராஜ். அவர் தான் வந்து லார்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்றாங்க. சொல்றாங்கல்ல, உலகத்துல நீதி வழங்கப்படாம இருந்தாலும் இறைவன் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறாரு. அப்ப வந்து கடவுள் வந்து டிலே பண்ணுவாரு, ஆனா கொடுப்பாரு. ஆனா அது வரைக்கும் என்ன பண்ணணும்? பொறுமையா இருக்கணும். ஒரு சிலர் ரொம்ப பாவம் செய்யறாங்க, சந்தோஷமா இருக்கிறாங்க. அப்ப நம்மளுக்கு வந்து என்ன தோணுது? இவர் செய்யாத தப்பே கிடையாது, இவர் என்ன சந்தோஷமா இருக்கிறாரு அப்படின்னு நம்மளுக்கு தோணுது. என்ன கடவுள் சும்மா இருக்கிறாரு இவரை பார்த்துட்டு? இவரு ஜாலியா இருக்கிறாரு, எவ்வளவு மணி இருக்குது, எவ்வளவு என்ஜாய் பண்றாரு அப்படின்னு. ஆனா ஒரு நாள் வரும், ஒருவேளை அதில் டிலே ஆயிருக்கலாம், அவர் இன்னும் கூட நிறைய தப்பு செஞ்சிட்டு இருக்கலாம், ஏதோ ஒரு நல்லது செல் முன்னாடி செஞ்சிருப்பாரு போன பிறவியில, அதை இப்ப வந்து அவர் வந்து சாப்பிட்டு இருக்கிறாரு. அத ராமாயணத்துல காமிச்சிருக்கிறாங்க, பகவதத்துல காமிச்சிருக்கிறாங்க. கம்சன் அப்படின்றவர் டெவில் மாதிரி, அதே மாதிரி ராவணனும் டெவில் மாதிரி. ஆனா ராமனும் சரி கிருஷ்ணனும் சரி கம்சனையும் அல்ல ராவணனையும் இம்மிடியட்டா கொலை பண்ணல. அதுல என்ன சொல்றாங்க, அவங்களோட பாவ கொடம் நிறையணும் அப்ப வெயிட் பண்ணுவாங்க. அந்த பாவ கொடை நிறைஞ்சதுக்கு அப்புறம் தான் அவங்க போய் ஆக்ஷன் எடுப்பாங்க. அது வரைக்கும் ஒண்ணும் செய்ய மாட்டாங்க. இது வந்து நம்ம மத்தவங்களுக்கு கூட சொல்லியிருப்போம். நம்ம இன்னொரு ஸ்டோரி இருக்கு. ஒரு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஸ்ட்ரீட்ல நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. ஒருத்தர் ரொம்ப நல்லவர், நேர்மையானவர், இன்னொருத்தர் ரொம்ப மோசம், ஆப்போசிட். ஆனா ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டு பேரும் ஸ்ட்ரீட்ல நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. யார் வந்து நல்லவர் இல்லையோ, மோசமானவரோ, அவரு காலில் என்னமோ தடுப்படுது. எடுத்து பார்த்தா ஒரு பர்ஸ் கிடைக்குது அவருக்கு. அதுக்குள்ள மணி இருக்கு அந்த பர்ஸ்க்குள்ள. அவர் ஓபன் பண்றாரு. அவரு மணி பார்த்தோன்னே எடுத்து ஒழிச்சு வச்சுக்கிட்டாரு. பாக்குறாரு, யாரும் இல்ல, எடுத்து வச்சுக்கிட்டாரு. பாக்கெட்ல போட்டுக்கிட்டாரு அந்த மணிய. ஏன்னா அங்க யாரும் இல்லையா, எடுத்து வச்சுக்கிட்டாரு. அந்த நேர்மையான மனிதர் பாக்குறாரு பாக்கெட்ல தூக்கி போடுறது. அப்ப சொல்றாரு, பா நீ வந்து இந்த மாதிரி செய்யக்கூடாது. நீ இது வந்து உன்னோட மணி இல்லையே, நீ எடுத்து நீ வச்சுக்கலாம். எப்படி வச்சுக்கலாம், உன்னோட பர்ஸ் கிடையாது அப்படின்னு அவர் சொல்றாரு. நீ செய்யறது தப்பு தானே அப்படின்னு சொல்றாரு. அப்ப அவர் சொல்றாரு, இதுல என்ன தப்பு இருக்கு, யாரும் இல்ல. இப்ப வந்து போலீஸ்மேன் வந்தா கூட, இப்ப நான் போலீஸ்மேன் கொடுத்தா கூட போலீஸ் என்ன பண்ண போறாரு, அவரை தப்பான அதை யூஸ் பண்ணிப்பாரு அவரு. அதுக்கு பதிலா நான் ஏதோ ஒரு பிறவியில நல்லது செஞ்சிருக்கிறேன், அதனால எனக்கு இப்ப அது கிடைச்சிருக்கு. நான் செஞ்ச நல்லதனுடைய ஃப்ரூட் தான் இந்த பர்ஸ் கிடைச்சிருக்கு அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு. சொல்லி எடுத்து வச்சுக்கிட்டாரு. அப்ப நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. ஒரு பெரிய முள்ளு, ரொம்ப ஸ்ட்ராங்கான முள்ளு, யாரு நேர்மையான மனிதன் அவரை குத்திடுச்சு. அப்ப அவர்கிட்ட கால்ல இருந்து பிளட் கொட்டுது. அப்போ அவர் சொன்னாரு, இது வந்து உன்னோட, நீ எவ்வளோ ஹானஸ்டா இருந்த, ஆனா என்ன பாரு, நீ இவ்வளோ நேர்மையா இருந்த என்ன பிரயோஜனம் பாரு, என்ன கிடைச்சிருக்கு ரிசல்ட், பிளட் வந்துட்டு இருக்கு, இதுதான் ரிசல்ட். ஆனா நான் எவ்வளவு தப்பான வழியில நடந்தாலும் எனக்கு பாரு பர்ஸ் கிடைச்சது அப்படின்னு அவர் சொன்னாரு. அதனால இந்த ஹானஸ்ட்ல தூக்கி போட்டுட்டு என்ன மாதிரி நடந்துக்கோ அப்படின்னு சொன்னாரு. ஆனா உண்மையிலே என்னுடைய கர்மா பிலாசபி என்ன சொல்ல வருது அப்படின்னா, யார் வந்து இந்த பிறவில நேர்மையா இருக்கிறாரோ, அவர் போன பிறவில எப்படி இருந்தாரு அப்படின்னா, ஒரு பெரிய கொலைக்காரர். அவர் போன பிறவில நிறைய கொலை செஞ்சிருக்கிறாரு. ஆனா ஒரு முறை கூட போலீஸ்ல அவரை மாட்டிக்கவே இல்ல, எல்லா டைம்லயும் அவர் தப்பிச்சிட்டாரு. ஆனா ஒரு நாள் அவரு ஒரு நாள் ஒரு துறவிய சந்திச்சாரு. அவர் செஞ்சது எல்லாமே அவரோட தலையில இருக்கு. அவரு கொஞ்சம் கொஞ்சமா தன்னை மாத்திட்டாரு. ஆனா அது செஞ்ச தப்புக்கு வந்து பனிஷ்மெண்ட் கிடைக்கணும் இல்லையா, அது வந்து கிடைக்கல. அப்போ அதுக்குள்ள அவரு இந்த அவருக்கு வந்து தூக்கு தண்டனை கொடுத்துருக்கணும் ஆக்சுவலா, அது வந்து கிடைக்கல. இப்ப இந்த பிறவியில அவருக்கு வந்து தூக்கு தண்டனை கிடைக்கணும். ஆனா இந்த பிறவில அவர் என்ன பண்ணாரு, பிறந்ததுல இருந்தே நல்லதே செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கிறாரு. இவரு ஒவ்வொரு நல்ல கருமமும் அவர் போன பிறவில செஞ்ச பாவ செயலை குறைச்சிட்டே வருது. இந்த பிறவியில அவர் வந்து ஹேங் ஆயிருக்கணும், அதுக்கு பதிலா என்ன ஆயிருக்குன்னா, அவர் முள்ளுதான் குத்தி இருக்கு. இந்த பிறவில யாரு வந்து மோசமானவரா இருக்கிறாரோ, இவரு போன பிறவியில ரொம்ப மகாதானியா இருந்திருக்கிறாரு. அவர் நிறைய சேரிட்டிக்கு வந்து கொடுத்திருக்கிறாரு. அந்த சொசைட்டில அவருக்கு நல்ல பேர் இருந்திருக்கு, நல்ல போசனா இருந்திருக்கிறாரு. அவரு பேர் புகழ் கிடைக்க கிடைக்க அவருக்குள்ள வந்து என்ன ஆகுதுன்னா, ஈகோ வந்துருச்சு கடைசியில. அந்த ஈகோ வர்றதுனால அப்ப வந்து அவருக்கு வந்து மணி இல்ல. அவர் வந்து என்ன பண்றாரு, ஸ்டீல் பண்ணி அதை திருடி அதை வந்து மத்தவங்களுக்கு கொடுத்தாரு. ஏழைங்களுக்கு கொடுக்கறது நல்ல விஷயம்தான், ஆனா வந்து திருடி கொடுக்கறது நல்ல விஷயமா இல்ல இல்லையா. இருந்தாலும் அவரு சேரிட்டிக்கு கொடுத்தாரு, ஆனா செஞ்சது வந்து தவறான செயல், அதனால வந்து அத நல்ல காரியத்துக்கு யூஸ் பண்ணாரு. அப்புறம் அவர் செத்துட்டாரு. ஆனா இப்ப அவர் செஞ்ச பாவமும் இருக்கு, அவர் செஞ்ச புண்ணியமும் இப்ப அவர்கிட்ட இருக்கு. இப்ப இந்த பிறவியில அந்த தவறு செய்யக்கூடிய இடத்துல போய் பிறந்துட்டாரு. அவர் வந்து அந்த புண்ணியம் செஞ்சாரு இல்லையா, உண்மையில புண்ணியம் செஞ்சிருக்கிறாரு, அது இருக்கு. ஆக்சுவலா அவருக்கு நிறைய மணி கிடைக்க வேண்டியது, ஆனா அவருக்கு கொஞ்சம் மணியா கிடைச்சது. அது அந்த மணி கூட எதனால கிடைச்சது அப்படின்னா, அவர் பெரிய பணக்கார வீட்டுல பிறந்திருக்கணும். ஆக்சுவலா அவர் அவ்வளவு நல்லா செஞ்சாரு, ஆனா அவர் என்ன தவறு செஞ்சாரோ அதனால சாதாரண குடும்பத்துல பிறந்தாரு. இருந்தாலும் அவர் செஞ்ச நல்லதுக்கு அந்த செயலுக்காக அந்த மணி அதிகமா கிடைக்க வேண்டியது கொஞ்சமா கிடைச்சிருக்கு அவருக்கு, அந்த போஸ்ட்ல கிடைச்சது. அது வந்து அவர் அவர் செஞ்ச புண்ணியம் தான், ஆனா நிறைய கிடைக்கிறத குறைஞ்சிருக்கு. அவருதான் வந்து அந்த முள்ளு குத்துனது தவறான செயல் தான், ஆனா பெருசா வர வேண்டியது சின்னதாயிருக்கு. அதே மாதிரி அவரு வந்து ஆக்சுவலா வந்து ஒரு பெரிய மல்டி மில்லியனர் குடும்பத்துல பிறக்க வேண்டியது, ஆனா அவர் செஞ்ச தவறுனால அவர் வந்து இங்க போய் பிறந்திருக்கிறாரு. அதே மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு டைம்ன்றது ஒண்ணு இருக்கு. அதனால இப்ப நாம என்ன செய்யணும் அப்படின்னா, தலைக்கு மேல இருக்கிற பாவத்தை குறைக்கணும். அந்த பாவ சுமையோட மேல பறந்து போக முடியாது நம்ம வீட்டுக்கு. இப்ப அப்ராடு போறாங்கன்னு வச்சுக்கோங்க, இங்க இருந்து நம்ம வந்து வேற ஒரு நாட்டுக்கு போறோம் அப்படின்னா, அது சட்டத்திற்கு புறம்பான பொருட்களை எடுத்துட்டு போக கூடாது. ஏன்னா கஸ்டம்ஸ்ல போய் பிடிச்சிப்பாங்க, அவங்க செக் பண்ணுவாங்க. சட்டத்திற்கு புறம்பான பொருட்களை நம்ம இங்க இருந்து வெளிநாட்டுக்கு எடுத்துட்டு போக முடியாது. அதே மாதிரிதான் அவங்களுக்கு பெனல்ட்டி வேற கட்ட வேண்டி வரும். பெனல்ட்டி மட்டும் இல்லாம ஜெயிலே வர போடுவாங்க. இப்ப சப்போஸ் வந்து சில பேர் வந்து போதை மருந்து எல்லாம் வந்து கடத்துவாங்க. ஆக்சுவலா ஒரு கண்ட்ரில இருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு போதை மருந்து கடத்துறாங்க அப்படின்னா தவறு. அப்ப அவங்களுக்கு பெனால்ட்டியும் கட்டணும், ஜெயிலையும் போடுவாங்க, பனிஷ்மெண்ட்டும் இருக்கு. அப்ப வந்து ஜெயில போனாக்கா என்ன கிடைக்கும், இவரு பேரு இவர் ஜெயிலுக்கு போன மனுஷன் அப்படிதான் எல்லாரும் நினைப்பாங்க. இவர் வந்து ஒரு தப்பான ஒரு ஆளு அப்படின்னு சொசைட்டில ஒரு கெட்ட பேரும் கிடைக்குது அவங்களுக்கு. அப்ப அவரை வந்து யாருக்கும் பிடிக்காது. ஆக்சுவலா அவர் வந்து அப்பயே இதெல்லாம் செய்யணும், கஸ்டம் பீப்புள்ல இருந்து தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு அவர் செஞ்சாரு. அதே மாதிரி நம்ம கிட்ட ஏதாவது பாவ சுமைகள் இருந்துச்சு அப்படின்னா, அந்த சுமைகளோட பறந்து பரந்தாமத்துக்கு போக முடியாது. அப்ப நாம எல்லாத்தையும் இங்கே ரிட்டர்ன் பண்ணி ஆகணும். அப்ப நம்மளுடைய அந்த அஞ்சு விகாரங்களை இங்கே க்ளோஸ் பண்ணி ஆகணும். ஏன்னா அது போதை மருந்து கடத்துற மாதிரி அஞ்சு விகாரத்தோட மேல பறக்குறது. அங்க கஸ்டம் ஆபீஸ் இருக்கு, அங்க பிடிச்சிப்பாங்க. அதனால பெனால்ட்டியும் கட்டணும், ஜெயில் தண்டனையும் இருக்கு அப்படின்னா பனிஷ்மெண்ட் இருக்கு. அதனால வந்து இந்த ஒரு ராஜ யோகா அப்படிங்கறது ஒரு அழகான ஒரு மெத்தடு. நாம இதுவரைக்கும் என்னெல்லாம் செயல் செஞ்சோமோ தவறான செயல், அதை முடிக்கிறதுக்கு ஒரு அருமையான ஒரு சான்ஸ். அப்போ இறைவன் வந்து எவ்வளவு வந்து எல்லா விஷயங்களையும் ஹையஸ்டா இருக்கிறாரு. அப்போ சுப்ரீம் ஃபாதர எல்லா ரிலேஷன்ஷிப்போட நாம வந்து நினைச்சு நம்ம நம்மளுடைய கர்மத்தை முடிச்சுக்கலாம். அதனால இது வந்து ஒரு பெஸ்ட் மெத்தடு நம்மளுடைய கர்ம கணக்கு முடிச்சுக்கிறதுக்கு. இப்ப யாராவது நம்மள வந்து கோவப்படுறாங்க, கஷ்டம் கொடுக்கறாங்க அப்படின்னா, கஷ்டப்படாதீங்க, கவலைப்படாதீங்க, ரியாக்ட் பண்ணாதீங்க, நம்ம கர்ம கணக்கு முடியுது அப்படின்னு நினைச்சுக்கோங்க. நம்ம பதிலுக்கு ஏதாவது பேசிட்டோம்னா நம்ம வந்து புதுசா வந்து கிரியேட் பண்றோம் அப்படின்னு அர்த்தம். பழசு முடியுது அப்படின்னு நினைச்சுக்கோங்க. அப்புறம் மூணாவது முக்கியமான விஷயம், இப்ப உங்களுக்கு பிசிக்கலா ஏதாவது கஷ்டம் இருக்குது, உடம்பு முடியல, ஏதாவது ரிலேஷன்ஷிப் வந்து சரியில்லை அப்படின்னா, நீங்க வந்து கர்ம கணக்கு முடியுதுன்னு நினைச்சுக்கோங்க. உங்களுடைய உறவுகள் யாராவது ரிலேஷன்ஷிப்பு உங்களுக்கு ஏதாவது சொல்றாங்க அப்படின்னா, அது ரொம்ப பெருசா எடுத்துக்காதீங்க, மனசை லேசா வச்சுக்கோங்க. எதையுமே வந்து ரொம்ப ஹெவி ஆக்கிக்க வேணாம். யாராவது சொல்றாங்க நீங்க வந்து ஒரு 100 ரூபாய் கொடுங்க, எப்படி ஏமாத்திட்டாங்க 100 ரூபாய் அப்படின்னா கூட விட்டுருங்க. சரி, ஏதோ ஒரு பிறவில கொடுக்க வேண்டியது ஏதோ போயிடுச்சு. ஆனா இப்ப நாம என்ன செய்யணும், பொறுமையை கொண்டுட்டு வரணும், சகிப்பு தன்மையை கொண்டுட்டு வரணும், இந்த மாதிரி செயல் குணங்களை இப்ப நம்ம கொண்டுட்டு வரணும். நான் வந்து என்னுடைய கர்மிக் அக்கௌண்ட்ஸ் வந்து முடிக்க போறேன். ஆனா உன்னே ஞாபகம் வச்சுக்கோங்க, இறைவன் அப்படின்றவர் தரம்ராஜ். நான் போகும்போது வெறுங்கையோட தான் போறேன். வெறுங்கை அப்படிங்கறது பாவ சுமை எடுத்துட்டு போக கூடாது, ஆனா புண்ணிய கர்மம் எடுத்துட்டு போலாம். நான் வந்து உண்மையிலேயே வந்து புண்ணியம் தான் எடுத்துட்டு போக முடியும், பாவத்தை எடுத்துட்டு போக முடியாது அப்படின்னா கண்டிப்பா தரம்ராஜ் என்னை பார்த்து சல்யூட் பண்ணுவாரு. இப்ப நான் வந்து பாவம் செஞ்சுட்டு அங்க போய் தர்மராஜிட்ட போய் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னா அது பனிஷ்மெண்ட் கிடைக்குது. நீங்க தர்மராஜ் புரிக்கு வந்து வித் ரெஸ்பெக்டோட போக விரும்புறீங்களா, மரியாதையோட போக விரும்புறீங்களா, அல்லது பனிஷ்மெண்ட் வாங்கிட்டு போகணுமா? கண்டிப்பா ஃபர்ஸ்ட் தான் நாம வந்து விரும்புறோம். யாருக்கு வந்து பனிஷ்மெண்ட் வாங்கிட்டு வெறும் கையோட போக விருப்பம் இருக்கும்? அப்ப ஏன் நாம இந்த பிறவில நல்லது செய்யக்கூடாது? அப்ப மரியாதையோட போலாம்ல. நம்ம எவ்வளவு நல்லது செய்யறோமோ அவ்வளோ ஹியூமன் சோல் வந்து எப்படி இருந்தாலும் வந்து மனிதனாக தான் பிறப்பாங்க, அனிமலா பிறக்க போறது கிடையாது. இன்னும் வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு, அதை வந்து நீங்க சென்டர்ல போய் கேட்டுக்கலாம். இப்ப லாஸ்ட் பாயிண்ட், உங்களோட ஃபீஸ் வந்து எவ்வளவு? இப்ப சில பேர் வந்து கேக்குறாங்க உங்களுக்கு என்ன ஃபீஸ் அப்படின்னா 5 பைசா. ஒரு அண்ணா 5 பைசா. நீங்க வந்து குடுக்கறதுக்கு ரெடியா? அந்த 5 பைசா குடுக்கறதுக்கு ரெடியா? 5 பைசானா 5 வைசஸ், அதாவது காமம், கோபம், பேராசை, பற்றுதல், அகங்காரம். ஒரு அண்ணா குடுக்கணும். ரெண்டாவது அண்ணா ஹிந்தியில வந்து ஆனா. டெய்லி ஒரு நாளைக்கு 1 ஹவர் சென்டருக்கு போங்க. ஒரு 5 பைசா குடுக்கறதுன்றது 5 விகாரத்தை விடுறது, ஒரு அண்ணா அப்படிங்கறது டெய்லி சென்டருக்கு போறது. திருப்பதி போனா மக்கள் வந்து என்ன பண்றாங்க, மொட்டை அடிச்சுக்கிறாங்க. அவங்க வந்து என்னுடைய பாவ சுமையெல்லாம் போயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறாங்க, மொட்டை அடிச்சுக்கிட்டா. ஆனா உண்மையிலே வந்து பெரிய சேரிட்டி வந்து என்னதுன்னா நம்மளுடைய விகாரத்தை வந்து விடுறதுதான் பெரிய சேரிட்டி, தர்மம். யார் ரெடியா அவங்க கை தூக்குங்க, நான் விகாரத்தை விட்டுறேன்னு நினைக்கிறவங்க குடுக்கறதுக்கு ரெடியா? சிவன் வந்து வழிபாடு பண்றவங்க என்ன கொடுப்பாங்க? அத என்ன சொல்றாங்கன்னா, அந்த வில்வ இலை போடுவாங்க, அதுக்கப்புறம் வந்து எருக்கம்பு போடுவாங்க, அரளி போடுறாங்க, நல்லதும் போடுவாங்க ஆனா இதையும் போடுறாங்க. அப்ப வந்து இதுக்கு வந்து என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்மகிட்ட இருந்து தீய குணங்களை நம்ம கொடுத்துடணும். அந்த அரளி பூன்றது விஷம்னு சொல்றாங்க, அதனால விஷம் போல இருக்கக்கூடிய 5 விகாரங்களை விட்டுடணும். அப்ப நாம வந்து நல்ல நல்ல குணங்களை நம்மளுக்குள்ள கொண்டுட்டு வரணும். அப்ப வந்து கோல்டன் ஏஜ் டீடைல்ஸ் டைட்டிஸா வர முடியும். யார் ரெடியா இருக்கிறீங்க தீயதை விட்டுட்டு நான் வந்து கோல்டன் ஏஜுக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க? இப்போ தாதிஜி வரப்போறாங்க, ஜானகி தாதி வராங்க, தாதிஜி வந்துட்டு இருக்கிறாங்க. ஜானகி தாதி இந்த இன்ஸ்டிடியூஷனோட சீஃப், அவங்க தலைமை நிர்வாகியா இருக்கிறாங்க. இப்ப அவங்க வந்து கேட்பாங்க, அப்ப என்ன கொடுக்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்ப நீங்க அவங்களுக்கு சொல்லணும். இங்க இருந்து நீங்க போகும்போது ஒரு நல்ல மாற்றம் அடைந்த ஆத்மாவா போகணும். இங்க சாந்திவன்ல கூட சில ரூம்ஸ், அங்க ஒரு ரூம் இருக்கு, அங்க என்டர் ஆகும்போது ஓம் மியூசியம் இருக்கு, அங்க வந்து இருக்கு. அங்க கூட எழுதி போடலாம் இந்த வயசஸ் விட்டுறேன் அப்படின்னு, இல்லாட்டி மெடிடேஷன் ரூம் இருக்கு,